ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான ஈரோடு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பை மாத்திரமல்ல, இந்துக்களில் இருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு பாத அங்கங்களாகிய பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் உங்கள் மத்தியில் நான் சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். அநேக நாட்களுக்கு பின்பாக உங்களுடைய சொந்த ஊரிலே உங்களை சந்திக்கவும், உங்கள் மத்தியில் தேவனுடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாய்ப்புக்காக நம்முடைய தேவனை, நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய பெரிதான கிருபையினால் அவருடைய வார்த்தைகளை கேட்க கூடி வந்திருக்கிற நாம் இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்லலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக நம்ம பார்க்கிற பாடத்தோட தலைப்பு முதல் உபத்திரவம். இந்த ஒரு பாடத்திற்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்ட ஒரு வேதாகமத்தின் பகுதியானது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 அதிகாரம். அது முழுக்க அல்ல, அந்த 4 அதிகாரத்துல முதல் 22 வசனங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 அதிகாரம் முதல் 22 வசனங்கள் இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால் சிறிது நேரம் நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்போ தேவன் நம்மை சத்தியத்தில் அழைத்த விதத்தை நாம் அனைவருமே அறிஞ்சிருக்கிறோம். அவருடைய பெரிதான கிருபையினால உலகத்தில் எங்கேயோ குப்பையும் தூசியுமா இருந்த நமக்கெல்லாம் பொன்னான சத்தியங்களை வெளிப்படுத்தி, நாம் எந்த விதமான காலங்கள்ல எந்த விதமான சூழ்நிலைகள் இருக்கிறோம் என்கிற ஒரு உண்மையை நமக்கு தெரிவித்து, எப்பேற்பட்டதான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்பதை காண்பித்து, சர்வ வல்ல தேவனோடு உடன்படிக்கை செய்யவும் அவருடைய சொந்த புத்திரர்களாக மாறவும் மாத்திரமல்ல, வரும் காலத்தில் அவருடைய சொந்த சுபாவத்தை தரித்துக் கொள்ளும் வண்ணமான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்தார். அப்படி ஒரு சிந்தையில்தான் நாம் கூட அங்க உடன்படிக்கை செய்திருக்கிறோம். கர்த்தர் இயேசு எப்படி பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முழுவதுமா அர்ப்பணிச்சாரோ, அது போல நாம் கூட தேவனுக்கு நம்மை அதே மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பு தான் என்ன பண்ணிருக்கோம்னா உடன்படிக்கையில செஞ்சிருக்கிறோம். அந்த அர்ப்பணிப்பின் பேர்ல தான் நமக்கு கூட வாக்கு தத்துவம் இருக்கு. என்னன்னா, அவருடைய கூட பாடுகள் பட்டால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். இந்த வாக்கு தத்துவத்தின் படித்தான் நம் உடன்படிக்கையிலிருந்து இவ்வளவு நாள் நம்முடைய ஓட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு இல்லைங்களா. அப்படி நாம் அங்க சொல்லும் போது, இந்த ஒரு உடன்படிக்கை ஆழத்திலிருந்து நாம் உடன்படி செஞ்சதுல இருந்து நம்முடைய இந்நாள் வரைக்கும் கொஞ்சம் நம்முடைய ஓட்டத்தை திரும்பி பார்த்தோம். நம்முடைய பழைய கால அனுபவங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். பார்க்கும் போது நாம் என்ன உணர்கிறோம் அப்படின்னா, அநேக விதமான சந்தோஷமான அனுபவங்களும் அதுல இருக்கு, அநேக விதமான உபத்திரவமான அனுபவங்களும் அதுல இருக்கு. ஆனா புது சிருஷ்டிகள் என்று சொல்லும் போது எந்நேரத்திலும் அவங்க தேவனை ஸ்தோதரிக்க கூடியவங்களா இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்களும் அவங்க சமாதானத்தை பெற்றிருந்தாங்க, உபத்திரவங்களான அனுபவங்களையும் அவங்க சமாதானத்தை பெற்றிருந்தாங்க இல்லைங்களா. புது சிருஷ்டிகளா இருக்கிறவங்க இந்த ரெண்டு அனுபவங்கள் வாங்கும் போது கூட அவங்க எப்படித்தான் இருக்கிறாங்கன்னா, ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், ஒரு அமைதியான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்த்தோம். இப்படித்தான் இவ்வளவு நாள் நமக்கு தேவன் அநேக அனுபவங்கள் கொடுத்திருக்கார். இந்த அனுபவங்கள்லாம் எதற்காக அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? இந்த ஒவ்வொரு அனுபவங்களுமே சகோதரர் நம்முடைய 7வது தூதன் வந்து 6th வாலின்னு சொல்லும் போது, புது சிருஷ்டிக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு அனுபவங்களுமே தேவன் அவங்கள வந்து செதுக்கிறதான கருவிகளாம. எப்படி ஒரு சிற்பி வந்து சிலையை செதுக்கும் போது அந்த உளி சுத்தி எல்லாம் அவருக்கு யூஸ், அந்த டூல்ஸ் வேணும் இல்லைங்களா, இந்த கருவிகள் வேணும் இல்லைங்களா. அது போல நம்ம எல்லாம் அந்த திவ்ய சுபாவத்துக்கு உருவாக்கணும் அப்படின்னா நம்மள கூட தேவன் செதுக்கிறார். அந்த செதுக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ற அந்த டூல், அந்த கருவிகள் என்னன்னா இந்த மாதிரியான அனுபவங்கள் தான். திடீர்னு சந்தோஷமான அனுபவங்களும் வாழ்க்கையில சந்திக்க நேரிடும், திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத உபத்திரவங்களையும் நம்ம வாழ்க்கையில சந்திக்க நேரிடும். ஆனா இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, நம்மை தேவன் அந்த திவ்ய சுபாவத்துக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை உணர்த்துது. அப்படித்தான் இவ்வளவு நாள் நம்ம அனுபவங்களை வாங்கி ஓட்டத்தை ஓடி ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த தலைப்பின் கீழே இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க போறோம், ஏதோ ஒரு மையப்படுத்தி பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம வந்து நிக்கிற ஸ்டேஜ் என்ன, இப்ப நம்ம வந்து நிக்கிற அந்த ஒரு நிலைமை இல்லாட்டி காலம் எப்படிப்பட்டதா இருக்குது. இவ்வளவு நாள் அநேக அனுபவங்களை சந்திச்சிட்டோம், சந்தோஷம். இனிமேல் எப்படிப்பட்ட அனுபவங்களை நம்ம சந்திக்க வேண்டியவங்களா இருக்கிறோம்? ஏன்னா புது சிருஷ்டிகளா இருக்கும் போது நம்முடைய ரட்சிப்பு சமீபமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அத்திமரம் துளிர் விட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருமே பரிசுத்தவான்கள் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய ரட்சிப்பு இன்றைக்கு நிறைவேறும் என்று காத்துக்கொண்டு இருக்கிறத நம்ம அங்க பாக்கிறோம். அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த உண்மையான பரிசுத்தவான்கள் புது சிருஷ்டிகளுக்கு அடுத்த ஒரு ஆசை, அவங்களுடைய இருதயத்தில் அடுத்த ஒரு விருப்பம் என்னவா இருக்குன்னா, தேவன் நமக்கு அடுத்ததா தரப்போகிற ஒரு கால சூழ்நிலை இல்லாட்டி தேவன் நமக்கு அடுத்ததா தரப்போகிற ஒரு அனுபவம் எப்படி இருக்கும் இல்லைங்களா. அது வந்து புது சிருஷ்டிகளாகி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசையாகவும் ஒரு வாஞ்சியாகவும் இருக்கு. அதை மையப்படுத்தின காரியமாத்தான் இன்னைக்குரிய பாடம் இருக்குது சகோதர சகோதரி. இந்த ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோட வருங்காலத்தில் நடக்க போகிற ஒரு சில அனுபவங்களை பார்க்க போகிறோம் என்ற ஒரு அனுபவத்தோட இன்னைக்கு காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அப்ப சகோதர சகோதரிகளே, கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு பேரே பாத அங்கங்கள் அப்படின்னு சொல்றோம். இன்னும் சில சகோதர சகோதரிகள் என்ன சொல்றாங்க, நம்ம பாத அங்கங்கள் இல்ல, அதுலயும் கொஞ்சம் கம்மி, அதாவது குதிங்கால் வகுப்பார் அப்படின்னு கூட சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி அங்க நம்ம பார்க்கும் போது இந்த குதிங்கால் வகுப்பார் இவங்களுக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறார் இல்லீங்களா. சபையின் சரித்திரத்துல மொத்தம் 7 காலகட்டம் இருக்குது அப்படின்னா இதுல எந்த காலகட்டத்துல வாழ்றவங்களுக்கு ஆசீர்வாதம் அதிகம்? ஆமா, லவுதிக்கேய சபை, கடைசி அந்த நியாய தீர்ப்பின் காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தான் ஆசீர்வாதங்கள் அதிகம் இல்லீங்களா. சோ அது மாத்திரம் இல்ல, இந்த கடைசி கால பரிசுத்தவான்களுக்கு மத்த காலகட்டத்தை விட ஒரு விசேஷம் என்னன்னா, இவங்க இப்போ என்ன, இவங்களுக்கு இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு, இனிமே என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்த தேவன் அவங்க கண்ணு முன்னாடி என்ன பண்றாரு, வெளிப்படுத்துற. இது வந்து 6 காலகட்டத்துல மத்த பரிசுத்தவான்களுக்கு இது ரொம்ப சொற்பமா கிடைச்ச விஷயம் சரிங்களா. ஆனா கடைசி கால பரிசுத்தவான்களாகிய நமக்கு தான் இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு தான் அந்த விஷயங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இது ஒரு கடைசி காலத்துல வாழும் போது நமக்கு தேவையான அநேக வழிநடத்துதல்களை தேவன் எங்க தான் கொடுத்திருக்காருன்னா, அவருடைய பரிசுத்தமான வேதாகமத்துல அங்க கொடுத்திருக்காரு. இது வந்து நமக்கு நல்லா பொதுவா தெரியும். ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் ஆராய்ச்சி பண்ணும் போது இப்படி கடைசி கால பரிசுத்தவான்களாகி நமக்கு எதிர்காலத்துல என்ன சம்பவிக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தை அறிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா தேவன் வேதாந்தத்துல கொடுத்திருக்கிறார், அது உண்மையான விஷயம் தான். ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி போய் பார்த்தோம்னா, அந்த சம்பவங்கள் பர்டிகுலரா தேவன் ஒரு புத்தகத்துல அங்க கொடுத்திருக்கிறார். 66 புத்தகம் இருக்கு இல்லீங்களா பைபிள்ல, அது ஒரு பர்டி புத்தகத்துல நமக்கு இன்னும் கடைசி காலங்கள்ல என்ன சம்பவிக்கும் அப்படின்றத தேவன் அங்க கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகம் எதுனா, நம்ம இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கிற இந்த அப்போஸ்தலர் நடபடிகள். அப்படி சொன்னவனே உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தெரியல பிரதர், அப்போஸ்தலர் நடபடிகள் வந்து முதல் காலகட்ட சபையில வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு அவங்களுக்கு நடைபெற்ற அனுபவங்கள் இல்லீங்களா, அவங்களுக்கு நடைபெற்ற காரியங்கள், அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு எப்படி ஃபியூச்சருக்கு ஒத்து போகும் அப்படின்னு கேட்கும் போது, நம்ம பொதுவாகவே இந்த ஸ்டடி எடுக்கும் போது 2 வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைப்போம். அந்த வசனங்களை படிங்க, எபிரேயர் 6:10-12 வரைக்கும்.
அல்லவே நீங்கள் அகதியாய் இராமல் வாக்கு திட்டமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீதிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கழுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து
பாத்தீங்களா. இந்த பரிசுத்தவான்களை பத்தி அப்போஸ்தலர் பவுல் பேசும்போது அவங்களுக்கு ரோல் மாடல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், அவரை தான் அவங்க பின்பற்றணும். ஆனா கொஞ்சம் அடிஷனலா கொஞ்சம் துணையோட என்ன ஒரு காரியத்தை சொல்றாருன்னா, அவங்க கர்த்தர் இயேசுவையும் பின்பற்றணும், அதே நேரம் கர்த்தர் இயேசு போல அவங்களுக்கு முன்பாக கூட சில பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை கூட கர்த்தர் இயேசு மாதிரி இருந்து தங்களுடைய ஓட்டத்தை அவங்க முடிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய ஓட்டத்தை காணும் போது இந்த பின்பாக வருகிற பரிசுத்தவான்கள் என்ன பண்ணணும்னா, தங்களுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்த்து அதை கூட அப்படியே பின்பற்றணும் அப்படின்னு இங்க இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் பேசுறார் சரிங்களா. அப்படி நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை பார்க்கணும்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கணும் இல்லீங்களா. அப்படி ரெக்கார்ட் ஆன பைபிள்ல ஒரே புத்தகம் வேற எதுவுமே இல்ல, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் ஒண்ணுதான். சோ நமக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கும், அந்த அனுபவங்களை நம்ம என்ன மாதிரி நடந்துக்கணும், நம்ம என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், நமக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா பைபிள்ல அப்படின்னு கேட்டா, நம்ம போலவே நமக்கு என்னென்ன அனுபவங்கள்லாம் நடக்குமோ அதை போலவே சிலருடைய வாழ்க்கையில நேரடியா நடத்தி காண்பிச்சு நமக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள்ஸா தேவன் இந்த பைபிளே ஒரே ஒரு புத்தகத்துல வச்சிருக்கிறார். அந்த புத்தகம் தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள். சோ அப்படி நம்ம அங்க சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இந்த புத்தகத்துல இந்த கடைசி கால பரிசுத்தவான்களுக்கு இன் பியூச்சர் எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு கூட கண்டிப்பா தேவன் என்ன பண்ணிருக்கணும், எங்கேயாவது சொல்லிருக்கணும் இல்லீங்களா. பரிசுத்தவான்களுக்கு சாம்பிளா அந்த புத்தகத்தை தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு இன் பியூச்சர் நம்முடைய மரணம் வரைக்கும் நமக்கு என்னென்ன நடக்கணும்னு கூட அப்போஸ்தலர் நடபடிகளை இருக்கணும் கண்டிப்பா. அந்த ஒரு சின்ன ஒரு தெய்வீக வழிநடத்துதலோடு இன்னைக்கு அந்த புத்தகத்துல அந்த ஒரு சாப்டரை மாத்திரம் எடுத்து நமக்கு ஃபியூச்சர்ல நடக்க போற சில விஷயங்கள் பத்தி நாம் தியானிக்கலாம். இப்போ நீங்க அப்போஸ்தல நடபடிக்கைகள் 4 போங்க. 4 முதல் வசனம் நீங்க படிக்கலாம்.
அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதனாலும் தினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள்.
முதல் நம்ம அந்த வசனத்தை முழுக்க படிச்சு முதல் மனசுல வைக்கலாம். நீங்க 22 வரைக்கும் படிங்க. பேரு
வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 மறுநாளில் ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரர்களும் பிரதான ஆசாரியருமாகிய அண்ணாவும் லாய்வாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தை விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மறித்தவரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுத்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் ஆத்மமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனார். அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டிடப்படவும் இல்லை என்றார். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொத்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எது பேச அவர்களுக்கு இடமில்லாது இருந்தது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளைத்து தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக் கொண்டு இந்த மனுஷனை நாம் என்ன செய்யலாம், எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, இதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆயினும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரமாறுவதற்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசக்கூடாது என்றும் பேசவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரவேசமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம். உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவர்களையும் கேட்டவர்களையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அற்புதமாய் சொத்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 மேற்பட்டவனாய் இருந்தார்.
இது வந்து ஆதிகால சபையில நடந்த ஒரு சின்ன சம்பவம். இன்னைக்கு எது பெரிய விஷயங்கள்ல நம்ம பார்க்க போறது இல்ல. ஆதிகால சபையில நடந்த ஒரு சின்ன சம்பவத்தினுடைய விளக்கம் தான் நாம் இன்னைக்கு உங்கள் மத்தியில பேச இருக்கிறோம் சகோதர சகோதரிகள். ஆதிகால சபை என்று சொல்லும் போது ஒரு அருமையான சபை அது. நம்ம போல அப்போஸ்தலர்களால வழிநடத்தப்பட்ட சபை. அப்போ அவங்க டீச்சிங்ல எந்த அளவு இருந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ள உபதேசங்கள்ல ஏதாவது வித்தியாசம் வந்திருக்குமா? அப்போஸ்தலர்களால வழிநடத்தப்பட்ட சபையில கண்டிப்பா இருக்க வாய்ப்பு. ஏதாவது உபதேசத்துக்குள்ள வித்தியாசங்கள் வந்திருந்தாலும் உடனே அப்போஸ்தலர்கள் அந்த குறைவை என்ன பண்ணிருவாங்க, சரி செஞ்சிருவாங்க. அதே நேரம் கர்த்தர் இயேசு இருந்த இடத்துல இருந்து அப்போஸ்தலர்கள் சபையை வழிநடத்தினதன் மூலமாக சபையும் நல்ல ஒரு அஸ்திபாரத்தோடு அங்க அமைக்கப்பட்டிருந்துச்சு ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா கூட அங்க இருந்ததை நாம் கவனிக்கிறோம். இந்த ஆதிகால சபை பத்தி சில வசனங்கள் நீங்க படிக்கலாம். அதே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 44 வசனம் படி.
விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள்.
இந்த ஆதிகால சபையில முத முத மெம்பர்ஸ் ஆனவங்க, முத முத அங்கங்கள் ஆனவங்க யாருன்னா 12 அப்போஸ்தலர்கள் இல்லீங்களா. அதுக்கப்புறம் ஆதிகால சபையில யாரெல்லாம் மெம்பர்ஸா வந்திருக்கலாம், 3000 பேர் இல்லீங்களா. எங்க எந்த நாள்ல அவங்க வந்தாங்க, பெந்தகோஸ்தே நாள். அப்புறம் ஒரு 70 பேர் நாம் சொல்லலாமா? சொல்லலாம். அப்புறம் கர்த்தர் இயேசு உயிர் தெழுந்தவனே அப்போஸ்தலர் பவுல் ஒரு ரெக்கார்டு கொடுக்கிறார், 500 பேருக்கு அவர் என்ன ஆனாராமா? தரிசனம் ஆனாராம். அந்த 500 பேரை கூட இந்த அக்கௌண்ட்ல என்ன பண்ணலாம்? நம்ம சேர்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்ப படிக்கிறோம் பாத்தீங்களா, 4 அதிகாரத்துல, நீங்க 4 வசனம் படிங்க. அதுக்கப்புறம் ஒரு 5000 மெம்பர்ஸ், 5000 அங்கங்கள் வராங்க. இவங்க எல்லாருமே கான்சன்ட்ரேட் ஆனவங்களா நமக்கு அந்த டீடைல் தெரியாது, பட் தனம் இந்த அளவுக்கு நம்ம ஓரளவு நம்பிக்கை வைக்கிறோம், சரிங்களா? இப்படியாக ஆதிகால சபை படிப்படியாக பெருகிட்டு இருந்துச்சு. எப்போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம், இல்லாட்டி அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம், மொதல் 12 பேர், அப்புறம் 70 பேர், அப்புறம் 500 பேர், அப்புறம் ஒரு 3000 பேர், அப்புறம் ஒரு 5000 பேர், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆதிகால சபையானது பெருகி வளர்ந்து கொண்டே இருந்துச்சு. இப்படி பெருகி வளர்ந்து கொண்டிருந்த காலங்கள்ல தேவன் சபை என்ன பண்ணார் அப்படின்னா, மிகவும் ஆசீர்வதித்திருந்தார். அதுதான் நான் இந்த ஒரு 2வது காண்பேன். அவங்க ஜனங்கள் எல்லாத்திலும் என்ன பண்ணிருந்தாங்களா? தயவு பெற்றிருந்தாங்களா? அப்படின்னா நீங்க கவனிங்க, அந்த ஜனங்கள் எல்லாரும்னா யாருன்னா, அங்க ஜெருசலேம்ல இருந்த யூத ஜனங்கள் இல்லைங்களா? அந்த யூத ஜனங்கள் கூட இந்த சபையினுடைய அங்கங்களை பார்த்தா எது தவறான வார்த்தையோ தவறான சர்டிபிகேட்டோ கொடுக்கறது இல்ல. அந்த யூத ஜனங்கள் பார்த்தா கூட இவங்க எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப அருமையான ஜனங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கற அளவுக்கு ஆதிகால சபை அந்த ஒரு கிருபையிலே சந்தோஷத்திலே அங்க வளர்ந்துட்டு இருந்துச்சு. நீங்க அப்போஸ்தலர் 4 அதிகாரத்துல 33 படி,
4:33
பாத்தீங்களா, அவங்க எல்லாருமேலும் கிருபை உண்டாயிருந்தது அப்படின்னு கூட வசனம் சாதாரணமா சொல்றது இல்ல. அந்த கிருபையை பத்தி இன்னும் கொஞ்சம் வசனம் விளக்கம் கொடுக்கும் போது அவர்கள் எல்லாருமேலும் எப்படிப்பட்ட கிருபை உண்டாயிருந்தது? பூரணமான கிருபை. அப்படின்னா நீங்க யோசி, அந்த சபையானது முழுக்க முழுக்க சந்தோஷத்திலையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்திலையும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம சத்தியத்திலையும் அன்புலையும் சகலவிதமான நற்கிரியைகள்லையும் படிப்படியாக நல்ல ஒரு வளர்ச்சியை அந்த காலங்களில் எட்டி கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில நடக்கிறது தான் இந்த 4வது அதிகாரத்துல நாம் படித்த இந்த ஒரு சம்பவம். அருமையாக ஒரு சந்தோஷமாகவும் சமாதானத்துக்குள்ளையும் ஒரு ஆவியின் ஒருமனத்துக்குள்ளையும் வளர்ந்து கொண்டிருக்கிற சபைக்குள்ள தேவன் முதோ முதோ ஒரு டெஸ்டிங், இல்லாட்டி முதோ முதோ ஒரு சோதனை, வேற மாதிரி சொன்னா முதோ முதோ ஒரு உபத்திரவத்தை அங்க அனுமதிக்கிறார். இது சபையை பாதிக்கல, சபைக்கு தேவன் நேரடியாக இந்த உபத்திரவத்தை அனுமதிக்கல, மாறாக இந்த உபத்திரவங்கள் யாரை மாத்திரம்தான் முதோ பாதிக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர்களை அங்க பாதிக்குது. அந்த சம்பவங்கள் தான் இப்ப நீங்க அந்த முதல் 22 வசனங்கள்ல படிச்சிருப்பீங்க. அந்த வசனத்தோட ஒரு சின்ன ஒரு விளக்கம் நம்ம அங்க பார்த்தோம் அப்படின்னா, இங்க நீங்க 3வது அதிகாரத்துல 1வது வசனம் படிக்கும். இந்த மாதிரி ஆதிகால சபை வளர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பேதுருவும் யோவானும் ஜெப வேலையாகிய 9 மணி நேரம், அப்படின்னா மத்தியானம் 3 மணிக்கு, சரிங்களா, தேவாலயத்துக்கு தங்களுடைய விண்ணப்பங்களை தேவன் கிட்ட ஏறெடுக்கிறதுக்காக போறாங்க. நம்ம எப்படி நம்ம இந்த மாதிரி கிளாஸ் கேட்கிறப்ப நம்ம கூடுகைக்கு வரோம் இல்லீங்களா, அது மாதிரி அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவனை தொடர்பு கொள்றதுக்காக அங்க இருந்த இடம் தேவாலயம். அப்ப அந்த தேவாலயத்துக்கு அவங்க போகும்போது 11வது வசனம் 12 படிக்கும். சரி, அப்படி இருக்கும்போது அந்த தேவாலயத்து வாசல்ல இருக்க சப்பானி ஒருத்தர் வந்து இந்த அப்போஸ்தலர்கள்ட்ட பிச்சை கேட்கிறார். பிச்சை கேட்கும் போது அப்போஸ்தலர்கள் அவருக்கு பிச்சை போடாம என்ன கொடுக்கறாங்கன்னா, ஒரு சுகத்தை அங்க சப்பானிக்கு கொடுக்கறாங்க. சப்பானி உடனே என்ன பண்றாரு, எழுந்து அங்க நடக்கிறார், சரிங்களா? இது நடந்த உடனே 12 படிங்க. போதும், உடனே ஜனங்கள் எல்லாரும் யாருக்கும் உனக்கு இந்த சுகத்தை கொடுத்தது அப்படின்னு சப்பானிட்ட கேட்கும் போது சப்பானி யார கை காமிக்கிறார் அப்படின்னா, பேதுருவையும் யோவானையும் அங்க கை காமிக்கிறார். இப்ப ஜனங்கள் எல்லாருமே தேவாலயத்துல கிட்டத்தட்ட பாருங்க, 5000 மெம்பர்ஸ் அன்னைக்கு வந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கூடி வந்து அந்த டைம்ல ஜெபம் பண்ணுவாங்க. அதைத்தான் இன்னைக்கு அப்படியே காப்பி பண்ணி மசூதியில செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்போ இப்படி இருந்த விஷயத்துல இப்ப அப்போஸ்தலர்களை சப்பானி கை காமிச்சவனே இவங்களுக்கு எப்படி இந்த வல்லமை வந்துச்சுன்னு கேட்கறதுக்காக எல்லா ஜனங்களும் அப்போஸ்தலர்கள் கிட்ட போறாங்க. அப்போஸ்தலர் பேதுரு அப்ப அதை என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, இது வந்து சாதாரண விஷயம் இல்ல, சத்தியத்தை சாட்சி கொடுப்பதற்காக தேவன் இது இந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்ன்றத உணர்ந்து கொண்டு கூடியிருந்த அந்த 1000 ஜனங்கள் மத்தியில மறுபடியும் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி கொடுக்கும் போது மூணாம் அதிகாரம் 26வது வசனம் படிங்க.
அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாக இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார்.
பாத்தீங்களா, இந்த மாதிரி பிரசங்கம் அங்க போயிட்டு இருக்கு. பேதுரு வந்து அந்த சபை வாய்ப்பு பத்தியும் ஆரவட அரசாட்சியில உயிர் தெழுதல் பத்தியும் மேசியாவோட இரண்டாம் வருகை பத்தியெல்லாம் கூட யூதர்களுக்கு அந்த பிரசங்கத்துல அவர் பேசுறார். இப்படி பேசி முடிக்கும் போது அப்பதான் நமக்கு 4வது அதிகாரம் முதல் வசனம் வருது. முதல் வசனம் இப்ப நான் ஏன் 3வது அதிகாரம் உங்களுக்கு நாம் காமிச்சோம் அப்படின்னா அது எதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது, 4வது அதிகாரம் எதனுடைய தொடர்ச்சின்னு பார்க்கும்போது 3வது அதிகாரத்தோட தொடர்ச்சி. அந்த மாதிரி சப்பானிய குணமாக்குனதுக்கு அப்புறம் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நடந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். அப்படி அவங்க ஜனங்களோட பேசிக் கொண்டிருக்கையில் முதல் வசனம் பாருங்க, ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து. அப்போ இங்க நடந்த சம்பவம் நம்ம கவனிக்கிறோம். அப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு 3 விதமான ஆட்கள் அங்க வராங்க. ஒருத்தர் யார்னா ஆசாரிய வகுப்பார், இன்னொருத்தர் யார்னா சதுசேயர் வகுப்பார், இன்னொருத்தர் யார்னா தேவாலயத்தோட சேனை தலைவன். யார் அந்த சேனை தலைவன் அப்படின்னா, அந்த தேவாலயத்தை ஒரு ஒழுங்குக்குள்ள வச்சிருக்கிறவர், எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே போய் அங்க சரி பண்றவர், ஒரு போலீஸ் மாதிரி அப்படின்னு நாம அங்க சொல்லலாம். சரிங்களா, 3 பேர் வராங்க. என்ன காரணம் இவங்க 3 பேர் வர்றதுக்கு? 2வது வசனம் பார்க்கும்போது, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு. சோ என்ன ஆச்சுன்னா, இப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இங்க ஜபம் பண்ணிட்டு இருந்தவங்க பக்கத்துல இருக்கிற மண்டபத்துக்கு நேரம் அப்போஸ்தலர்கள்கிட்ட போகும்போது அங்க என்ன ஆகுதுன்னா, அந்த ஒழுங்குமுறையானது கெடுது. சரிங்களா, அந்த சீராக போய்கொண்டிருந்த அந்த ஒரு ஆராதனை வேலை கெட்டு போகுது. அப்படி கெட்டு போகும்போது தேவாலயத்து சேனை தலைவனோட வேலை என்னன்னா, அது கெட்டு போகாதபடி அதை என்ன பண்ணிக்கணும், ஒரு ஒழுங்குக்குள்ள வச்சுக்கணும். இப்ப அது கெட்டு போய் ஒரு அமளி உண்டாகும் போது, ஒரு சத்தம் சலசலப்பு உண்டாகும் போது என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்காக இந்த இடத்துல சேனை தலைவன் வரார். சரிங்களா, சதுசேயரும் ஆசாரியர்களும் எதுக்கு வராங்க அப்படின்னா, ஆசாரியர்களுடைய வேலையை ஜனங்களை தேவன்கிட்ட வழி நடத்துறது தான். ஆனா அந்த மாதிரியான வேலை ஆராதனை வேலை போய்கொண்டிருக்கும் போது ஜனங்கள் எல்லாம் இன்னொரு சைடு போகும்போது இது என்னன்னா ஆசாரியருடைய டியூட்டி கெடுற மாதிரி ஆகுது. அதனாலதான் ஆசாரியர்களும் சதுசேயர்களும் அங்க வர்றத பாக்குறோம். சரி, வந்துட்டு 3வது வசனம் பாருங்க, படிங்க சிஸ்டர். இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, தேவாலயத்துல அமைதியா போயிட்டு இருந்த ஒரு கூட்டத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அந்த அமைதியை சீர்குலைச்சு ஒரு சலசலப்பு உண்டாக்கிட்டீங்க. நீங்க செஞ்சது பெரிய தவறு, இந்த தவறுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்றாங்க. ஆனா கைது பண்ணி உடனே அவங்களுக்கு ஒரு கோர்ட் இருந்துச்சு. அந்த கோர்ட் பத்தி நீங்க 3வது அதிகாரம் 4:15 படிங்க. அந்த ஆலோசனை சங்கம் வருது இல்லீங்களா, ஆங்கிலத்துல சான்ஹெட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னா யூதர்களோட கோர்ட். எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் இருக்கு இல்லீங்களா, அது மாதிரி ஜூயிஸ் கோர்ட் இருந்துச்சு யூதர்களுக்கு. அவங்களுக்கு கூட ஒரு சட்ட புஸ்தகம் இருந்துச்சு. அந்த சட்ட புஸ்தகம் எதுன்னு சொல்ல முடியுமா? ஆமா, அவங்களுடைய கோர்ட்ல அவங்க எதுதான் வச்சிருப்பாங்கன்னா, இந்த 5 புத்தகங்களை தான் வச்சிருப்பாங்க. என்ன தப்பு செஞ்சாலும் இந்த 5 புத்தகங்களை வச்சுதான் ஒருத்தர் நியாயம் தீர்ப்பாங்க. அந்த கோர்ட் வந்துட்டு அதுக்கு பேர் தான் ஆலோசனை சங்கம் தமிழ்ல. இந்த கோர்ட்ல மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா, 70 மெம்பர்ஸ், 70 உறுப்பினர்கள் அங்க இருப்பாங்க. இவங்க ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி உட்காந்துட்டு, ஒரு யூ வடிவுல டேபிள் மாதிரி உட்காந்துட்டு குற்றவாளிய வந்து நடுவில் நிக்க வச்சு விசாரிப்பாங்க. சரிங்களா, இந்த ஆலோசனை சங்கத்தோட ரூல் என்ன, நிறைய ரூல்ஸ் இதுக்கு இருந்துச்சு, ஒழுங்கு விதிமுறைகள் இருந்துச்சு. இதுல முக்கியமான ஒரு ரூல் என்ன அப்படின்னா, ஆலோசனை சங்கம் ஈவினிங் 6 மணிக்கு மேல என்ன ஆகாதுன்னா கூடாது. சரிங்களா, ஆலோசனை சங்கம் 6 மணிக்கு மேல அவங்க கூட மாட்டாங்க. எப்பேற்பட்ட தலைப்போற விஷயமா இருந்தாலும் அடுத்த நாள் தான் அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க விசாரிப்பாங்க. சரிங்களா, இது வந்து ரூல். இப்ப பேதுருவே யோவானே அந்த கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு பிரதான ஆசாரியன் முயற்சி பண்ணும் போது அது என்ன டைம் ஆயிடுச்சு, போய் கோர்ட் முன்னாடி அவங்களால ஒப்படைக்க முடியல. அதனால என்ன யோசிக்கிறாங்க, ஒரு இதா என்ன பண்ணலாம், ஒரு சாம்பிள்ஸா வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஜெயில கொண்டு போய் அங்க வைக்கிறாங்கன்னு பாக்கு. ஆனா இந்த ஆலோசனை சங்கத்தோட ரூல் ஒரே ஒருத்தர் லைஃப்ல மீறினாங்க. யார் லைஃப்ல தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லீங்களா. எப்படி மீறினாங்க அவருடைய வாழ்க்கையில இந்த ரூல்? நள்ளிரவுல என்ன பண்ணாங்க அவரை கொலை செய்வதற்கு? எல்லாம் ஒரு நைட்டுக்குள்ள நடந்ததை நம்ம பாக்குறோம் இல்லையா. அவங்க இன்னைக்குமே அதை செஞ்சது இல்ல, ஆனா அன்னைக்கு மாத்திரம் அங்க மீறினதை நாம கவனிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்படி இருக்கும்போது அப்போஸ்தலர் பேதுருவும் யோவானையும் கொண்டு போய் அங்க சிறையில வச்சாரு. இப்போ நீங்க 4-5 படிக்கலாம். அந்த பிரசங்கத்தோட பலன் வந்து தேவன் கொடுக்கும் போது அப்போஸ்தலர் ஒருத்தர் பேசின அந்த பிரசங்கம் எத்தனை பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு? 5000 பேரா இருந்தது. அது நம்ம அங்க கவனிக்கிறோம். 5வது வசனம், பாருங்க, அந்த யூத கோர்ட்டுல பிரதான ஆசாரியனுடைய குடும்பம் வந்துட்டு ரொம்ப முக்கிய பங்கு வகித்திருக்கு. அவருடைய குடும்பத்துல இருந்து நிறைய பேர் அந்த கோர்ட்ல மெம்பர்ஸா இருக்கிறாங்கன்னு இந்த வசனத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இவங்க எல்லாருமே அந்த கோர்ட்ல கூடுறாங்க, கூடி அப்புறம் இப்ப கோர்ட் கூடியாச்சு. சென்டர்ல கொண்டு வந்து பேதுரு யோவான் குணமாக்கப்பட்ட சப்பாடி, ஏன்னா 3 பேர் தான் இந்த அமளிக்கு காரணம், கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி படிங்க சிஸ்டர். அந்த கேக்குற கேள்வி பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு. ஏன் இந்த மாதிரி நீங்க கலகத்தை உண்டு பண்ணீங்க அப்படின்னு அந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்களா? இல்ல. கேக்குற க்வெஸ்சன் என்னன்னா, நீங்க எந்த வல்லமையில எந்த நாமத்தினால இதை செய்தீங்க அப்படின்றப்ப என்ன தெரிய வருது தெரியுங்களா? அவங்க செஞ்சதுல எது குற்றம் அப்படின்னா, அந்த மனுஷனை சுகமாக்குனாங்க பாருங்க, அது குற்றம் இல்ல. அதன் மூலமா ஜனங்கள் அவங்க கூடி வந்தாங்க அவங்க கிட்ட அந்த மண்டபத்துல, அது கூட குற்றம் இல்ல. எது குற்றம் அப்படின்னா, அவங்க செஞ்சது எந்த வல்லமையில செஞ்சீங்க, அதுதான் அங்க குற்றமா இருக்கு. இது ஏன் இப்படி கேக்குறாங்க? சில விஷயங்களை நம்ம அங்க கவனிக்கலாம். முதல் பாயிண்ட் நீங்க கவனிங்க, இவங்களை விசாரிக்கிற இந்த சம்பவத்துல யார் யார் தான் சம்பந்தப்படுறாங்க அப்படின்னா, பிரதான ஆசாரியர் அவருடைய குடும்பம் சம்பந்தப்படுறாங்க இல்லீங்களா? அதே மாதிரி முதல் வசனத்துல நம்ம படிக்கிற மாதிரி சதுசேயர்கள் அங்க சம்பந்தப்படுறாங்க. ஆனா இங்க பரிசேயர்களை பத்தி வசனம் ஏதாவது பேசுதா? இந்த லிஸ்ட்ல பரிசேயர்கள் எங்கேயாவது வராங்களா? வரல. ஏன் இங்க பரிசேயர்கள் ஆப்சன்ட் ஆகுறாங்க? அப்ப அது கூட ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இல்லீங்களா? ஏன் அப்படின்னு பாக்கும்போது பரிசேயர் சதுசேயர் பத்தி வசனம் தெரியும். நீங்க படிங்க அப்போஸ்தலர் 23:8-9. ரெண்டு பேருமே எப்படின்னா வெவ்வேறு விதமான ஜனங்கள். பரிசேயர் என்ன பண்றாங்க? தேவதூதன் அப்படின்னா ஆவியின் நிலைமை, தேவதூதர்களுடைய நிலைமை அது ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி பரிசுத்த ஆவி, சாரி அந்த வசனம் நீங்க மறுபடியும் படிங்க சிஸ்டர். ஆமா, சோ தேவதூதன் உயிர் தெழுதல், அந்த ஆவி அப்படின்னா இங்க நான் தவறா சொல்லிட்டேன், மன்னிக்கணும், பரிசுத்த ஆவி இல்ல, அதாவது ஒரு ஆவியின் ஜீவியம், ஆவியின் நிலைமை, அந்த ஒரு ஆவியின் ஜீவியமானதுலாம் கிடையாது அப்படின்றது சதுசேயரோட டாக்டர். ஆனா பரிசேயர் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இது வந்து பரிசேயரோட டாக்டர். பேசிக்கா ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமான உபதேசங்களை உடையவங்க சரிங்களா? இப்படி இருக்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையும் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவருக்கு எதிரிகள் இருந்தாங்க, அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலயும் அவங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேருக்கு ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கிறத நாம் கவனிக்கலாம். கர்த்தர் இயேசுவின் வாழ்க்கையில அவருக்கு எதிரிகளாகமா யாருங்கன்னா பரிசேயர்கள் சரிங்களா? எங்க வசனம் இருக்குது? சில அவர் பேசுற உபதேசங்களே நமக்கு அங்க தெரிய வருது. அதாவது மத்தேயு 23:3 வசனம் படி, இங்க யார பத்தி தான் அவர் பேசுறாரு அவருடைய உபதேசங்கள்ல பெரும்பாலும் அப்படின்னா? வேதபாரகர், பரிசேயர். இங்க யாரு பத்தி அவர் பேசல பாத்தீங்களா? சதுசேயர் பத்தி அவர் என்ன பண்றது இல்ல, பேசுறதே இல்ல. அதே மாதிரி நீங்க 13வது வசனம் படிங்க, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயர். ஆனா சதுசேயரேன்னு அடுத்த வார்த்தை யூஸ் பண்றாரா? இல்ல, அடுத்த வசனம் கூட படிக்கலாம். 14 பாருங்க, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே. 27வது வசனம் படிங்க, பாத்தீங்களா? இங்கேயும் கூட அந்த அந்த வசனம் முழுக்க படிங்க சிஸ்டர். எல்லா ஜனங்களும் கூடி இருக்காங்க, சைட்ல இவங்க இருந்து க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க கேக்குறத பாத்துட்டு பதிலுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? மாயக்காரரா வெளிவேசக்காரரா இருக்கிறீங்க. இன்னும் ஓபனா உங்களை திட்டணும்னா நீங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லரை பார்க்கத்தான் புது வீடு மாதிரி வெள்ளையடிச்சிருக்கு, ஆனா உள்ள என்ன இருக்கு, சகல விதமான அசுத்தங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி திட்டும் போது ஜனங்கள் அவங்க மேல என்ன பார்வை வச்சிருப்பாங்க பாரு. சோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் நிறைய உபதேசங்கள் பேசினார். அதுல இந்த யூதர்களை வழிநடத்தின தலைவர்களை பத்தின உபதேசங்கள்ல மேக்சிமம் யார பத்தி, அதிகப்படியாக யார பத்தி அவர் பேசினார் அப்படின்னா, இந்த பரிசேயர் வேத பாருங்க. ஆனா சதுசேயர் பத்தி மேக்சிமம் அவர் என்ன பண்ணல, மென்ஷன் பண்ணல, அதுக்குன்னு முழுசா சொல்லலன்னு நான் சொல்ல முடியாது, அதிகப்படியாக அவங்களை குறித்து அவர் பேசல. அதனால கர்த்தர் இயேசுவை கொலை செய்யற விஷயத்துல யார் ரொம்ப அதிக ஆர்வம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த பரிசேயரும் இந்த வேத பாருகரும் தான் எடுத்துட்டாங்க. சதுசேயர் வந்து கர்த்தர் இயேசுவை கொலை செய்யற விஷயத்துல ஆர்வம் எடுத்திருக்கலாம், பட் இவங்க அளவுக்கு என்ன பண்ணல, இந்த பரிசேயர் அளவுக்கு சதுசேயர்கள் கர்த்தர் இயேசுவின் வாழ்க்கையில அவ்வளவுக்கு ஆர்வம் எடுத்துக்கல. ஏன்னா அவங்களுக்கு இவருக்கு ஒரு சம்பந்தம் இல்லாத அங்க இருந்துச்சு. சரிங்களா, நீங்க இன்னொரு வசனம் கூட கன்ஃபார்ம் படிக்கலாம், மத்தேயு 20 அதிகாரம் மணிக்கணும், 21 அதிகாரம் 45-46. பாருங்க, இங்க பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து, கர்த்தரேசுவின் வாழ்க்கையில அவரை பத்தி தான் அவங்க அவர் நிறைய பேசினார், அவங்கள பத்தி தான் அவங்க கூட அதை கரெக்டா புரிஞ்சுட்டாங்க. புரிஞ்சிட்டு அவரை பிடிச்சு கொலை செய்யணுன்ற விஷயத்துல அதிக அளவு ஆர்வம் யார் தான் எடுத்துக்கிட்டாங்க, இந்த பிரதான ஆசாரியர், இந்த வேத பாரகர், பரிசேயர். பட் இந்த அளவுல அதிகமா இன்ட்ரெஸ்ட் யார் எடுத்துக்கல அப்படின்னா, இந்த விஷயத்துல சதுசேயர் எடுத்துக்கலாம். இது வந்து கர்த்தர் இயேசுவின் வாழ்க்கையில வந்த உபத்திரவங்கள் பத்தி நம்ம சொல்றது. ஆனா இப்ப யாரோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா, அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில கூட எதிரிகள் இருந்தாங்க, அவங்களுக்கு கூட உபத்திரவங்கள் வந்துச்சு. அதோட கொஞ்சம் ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம்னா, அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில அதிகமா அவங்களுக்கு யார் எதிரிகளா இருந்தாங்கன்னா, பரிசேயர் கிடையாது, மாறாக சதுசேயர்கள் அவங்களுக்கு நிறைய எதிரிகளா இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலர்களுடைய டீச்சிங் பாருங்க. இப்ப நம்ம கர்த்தர் இயேசுவின் உபதேசம் பார்த்து ஏன் அவருக்கு எதிரிகள்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அது போல அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, அவங்க எப்போ யூதர்கள் மத்தியில போய் பேசினாலும் எதை பத்தி தான் பேசுவாங்கன்னா, கர்த்தர் இயேசு தான் நீங்க எதிர்பார்த்த உண்மையான மேசியா, அவரை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உங்க தலைவர்கள் கொலை செஞ்சுட்டாங்க, உங்களையும் ஏமாத்திட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த மேசியா இப்ப எப்படி இருக்கிறார், செத்தவராக இல்ல உயிரோட இருக்கிறார், அவர் உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, உயிர் தெழுதல் ஒண்ணு இருக்கு. அவங்களுடைய நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, அவர் உயிர் தெழுதான்றது எதற்கு ஆதாரம்னா, அவர் மாத்திரம் இல்ல, இது போல உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் செத்த மனுஷனும் என்ன ஆக போறார், மறிச்சிருக்கிற மனுஷனும் உயிரோட எந்திரிக்க போறார். அவரை யார் தான் கொண்டு வர போறாருன்னா, நீங்க கொலை செஞ்ச அந்த மேதா உயிரோட போறார், கொண்டு வர போறார். ஒட்டுமொத்த மனுக்குவத்தோட உயிர் தெழுதல் பத்தியே பேசினாங்க. நெக்ஸ்ட் கர்த்தர் நீங்க கொலை செஞ்ச மேசியா மறிச்சு உயிரோட இருந்தார்ன்றத மாத்திரம் நீங்க தெரிஞ்சுக்க வேணாம், எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கங்கன்னா, உயிரோட இருந்தவர் நீங்க கொலை செஞ்ச மாதிரி முத மனுஷன் உயிரோட எந்திரிக்கல, மனுஷிய மாதிரி உயிரோட எந்திரிக்கல, இப்ப எந்த சரீரத்துல அவர் உயிரோட எந்திரிச்சிருக்காரு, ஆவியின் வல்லமையின் சரீரத்துல, திவ்ய சரீரத்துல அவர் எழுந்திருக்கிறார் அப்படின்னு என்ன சொல்றாங்க, ஆவியின் ஜீவியம் இருக்கு. இப்ப இந்த டாபிக் எல்லாம் பேசும்போது இது பரிசேயருக்கு இடிக்குமா, ஏன்னா பரிசேயர்கள் ஆல்ரெடி அதைத்தான் பேசுறாங்க, தேவ தூதன் இருக்கிறார், ஆவியின் ஜீவியம் இருக்குது, உயிர் தெழுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா சதுசேயர்கள் இந்த விஷயங்களை என்ன பண்றது இல்ல, ஒத்துக்கிறது இல்ல. அப்ப அப்போஸ்தலர்களுடைய டாபிக் எப்படி இருந்துச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இப்படித்தான் என்ன பண்ணிட்டு இருக்குது, உயிர் தெழுதல் ஒண்ணு இருக்கு, தேவ தூதன் இருக்கிறாரு, ஆவியின் ஜீவியம் இருக்குது. இந்த டாபிக் பேசும்போது இப்ப அப்போஸ்தலர்களை துன்புறுத்துற விஷயத்துல யார் அதிகமான ஆர்வம் எடுத்துட்டாங்க அப்படின்னா, பரிசேயர் இல்ல, மாறாக சதுசேயர்கள். அதனாலதான் 4 அதிகாரத்துல யார் சம்பந்தப்பட மாட்டாங்கன்னா, பரிசேயர்கள் அங்க சம்பந்தப்பட மாட்டாங்க, சதுசேயர்களும் பிரதான ஆசாரியனுடைய கூட்டமும் அங்க சம்பந்தப்படுறத பாக்குறோம். இந்த ஜூயிஷ் கோர்ட், இந்த ஆலோசனை சங்கத்தோட நீதிபதி யாருன்னா, யாருங்க, ஜட்ஜ் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் யார், யூதர்களுக்கு ஜட்ஜ், மோசையின் ஆசிரியத்துல உட்கார்ந்துருக்கிறார், யாருன்னா இந்த பிரதான ஆசாரியன். சோ அவர் தான் அங்க ஜட்ஜா கூட இருக்கிறத பாக்குறோம். இப்படி இருந்துட்டா, அதனாலதான் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில சதுசேயர் பத்தி நாம் கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதனாலதான் அந்த கேள்வி ஏன் கேட்டாங்கன்னு கூட நமக்கு இப்ப ரீசனபிளான பாயிண்ட் கிடைக்கும். 8வது வசனம் மறுபடியும் படிங்க, மன்னிக்கணும் சிஸ்டர், 7வது வசனம், பாத்தீங்களா, நீங்க எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள், ஏன் இந்த கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, இப்ப முதல் நாளே பாருங்க, நீங்க அதுலயே நீங்க மறுபடியும் 2வது வசனம் படிங்க, சினம் கொண்டு. இப்போ அப்போஸ்தலர்களை ஏன் கைது பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அந்த தேவாலயத்துல அமளி உண்டாக்குனன்ற ரீசன் இல்ல, அந்த காரணத்தினால அவங்களை கைது பண்ணல. காரணம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க எதை பத்தி பிரசங்கிக்கிறாங்களாமா, இயேசுவை முன்னிட்டு மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பத்தி பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு. அப்போ என்ன அவங்களுக்கு புரிய வருதுன்னா, இவங்க வந்துட்டு நசரேயனாகிய நம்ம கொலை செஞ்ச அந்த இயேசுவை பின்பற்றுன ஒரு வகுப்பாரா இருக்கிறாங்க இவங்க, மறுபடியும் நம்ம என்ன டீச் பண்ணிட்டு இருக்கிறோம் ஜனங்களுக்கு அப்படின்னா, உயிர் தெளிதல் எதுவும் இல்லைன்னு டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க மறுபடியும் யாரை பத்தியும் டீச் பண்றாங்க, அந்த ஜீசஸ் பத்தியும் அவருடைய உயிர் தெளிதல் பத்தியுமே டீச் பண்றாங்க. இவங்களுடைய போதங்களை ஜனங்கள் கேட்டா யாருடைய பதவிக்கு ஆபத்து, நம்முடைய பதவிக்கு ஆபத்து. இவங்களை இப்படியே விடக்கூடாது, இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்ன்ற நோக்கத்துலதான் அன்னைக்கு முதல் நாள் நைட்டே கைது பண்ணிட்டு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் முதல் நாள் நைட்டு கண்டிப்பா இந்த சதுசேயர்களுக்குள்ளயும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்துக்குள்ளயும் ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும், ஒரு ஆலோசனை போயிருக்கும். இவங்க மேல என்ன குற்றச்சாட்டை நம்ம சாத்துறது இல்லீங்களா? ஏன்னா கண்டிப்பா ஒருத்தருக்கு தீர்ப்பளிக்கணும்னா முதல் என்ன பண்ணணும், அவர் மேல குற்றம் சாத்தணும். குற்றம் என்ன ஆகணும், நிரூபிக்கப்படணும். அப்படி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, கண்டிப்பா இவங்க செஞ்ச நல்ல விஷயத்த, அந்த சப்பானியை சுகப்படுத்தினாங்களே அந்த விஷயத்த தவிர நம்ம என்ன பண்ணவே முடியாது, சொல்லவே முடியாது. ஆனா வேற வகையில குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்ன வாய்ப்பு அப்படின்னா, இவங்க செஞ்ச இந்த காரியம் இத வந்து இவங்க சாத்தானுடைய வல்லமையில செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நிரூபிச்சிட்டோம்னா, இவங்களை குற்றவாளிகள் நம்ம என்ன பண்ணிடலாம், ஜனங்களுக்கு முன்பாக காண்பிச்சிடலாம்னு ஒரு ஐடியா பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சாத்தானுடைய வல்லமையில வேலை செய்யறவங்களுக்கு அவங்க ஊர்ல என்ன பேர்னா, அஞ்சனக்காரர்கள், அஞ்சனக்காரிகள். அப்படிப்பட்ட ஜனங்களை அவங்களுடைய சட்டமாகிய நியாய பிரமாணத்துல தேவன் என்ன சொல்லியிருந்தார்னா, ஊருக்குள்ள உயிரோட என்ன பண்ணக்கூடாது, வைக்கவே கூடாது. சவுல் விஷயத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்க, அந்த அஞ்சனக்கார உயிரோட எழுப்புற விஷயத்திலே தேவன் அங்க சொல்றத பாக்குறோம். அப்போ இவங்க இப்ப வந்து பேதுரு யோவானே இந்த சப்பானிக்கு சுகம் கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா இவங்க வந்து இவங்க சுகம் கொடுக்கற அளவுக்கு இவங்க கிட்ட எந்த வல்லமை இருக்கிற மாதிரி தெரியல. பார்க்க சாதாரண டிரெஸ் போட்டிருக்காங்க, படிப்பறிவு கூட சரியா இல்லாதது இருக்குது, சில லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜா இருக்கு. இப்படிதான் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த வல்லமை எங்க இருந்து வந்திருக்கும்? அப்ப இது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வல்லமையே இவங்க சாத்தான் கிட்ட இருந்து பெற்றிருக்கிறாங்கன்னு ஜனங்கள் முன்னாடி காமிச்சிட்டோம்னா, இவங்களை வந்து மந்திரவாதிகளா ஜனங்கள் முன்னாடி ப்ரூவ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம கொலை செய்ய தேவையில்லை, சட்டத்தின்படி ஜனங்களே இவங்களை என்ன பண்ணிருவாங்க, கல்லெறிஞ்சு கொலை செஞ்சிருவாங்க. இதுதான் அன்னைக்கு முதல் நாள் அவங்க போட்ட பிளான். யாருன்னா, அந்த சதுசேயர்கள் போட்ட பிளான். ஜஸ்ட் அந்த சம்பவங்கள் மாத்திரம் தான் விளக்குறேன், இன்னும் நம்ம லெசனுக்குள்ள எதுக்குமே போகும் சரிங்களா, கொஞ்சம் அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. அந்த பிளான் படிதான் இப்ப அடுத்த நாள் வந்துட்டு, இப்ப அவங்களை எதிர்பார்ப்பு அப்போஸ்தலர்கள் மேல என்னன்னா, நம்ம கேட்கிற கேள்விக்கு கரெக்டா அவங்க குற்றவாளிகள் அவங்க ப்ரூஃப் ஆகணும். அப்படி என்ன கேள்வி கேட்கலாம், சிம்பிள், அவங்க சாத்தானுடைய வல்லமையில செஞ்சிருக்கிறாங்கன்னு அவங்க வாயில இருந்தே சொல்ல வைக்கணும். அப்ப என்ன கேள்வி கேட்டா கரெக்டா இருக்குன்னா, நீங்க எந்த வல்லமையில இது நீங்க செஞ்சீங்க, அப்படி அந்த கேள்வி அங்க கேக்குறாங்கன்னு பாக்கணும். கேட்கும் போது அப்போ பேதுரு பதிலளிக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. எந்த இடத்துலயுமே அந்த ஸ்போக்ஸ் மேன், அந்த பேசுகிறவராக தேவன் ஒவ்வொரு இடத்துல யார்தான் பயன்படுத்துறாரு, பேதுருவை தான் பயன்படுத்துறார். முக்கியமான விஷயம் இருக்கு, நீங்க மனசுல வைங்க. இப்போ எட்டாவசனம் படிங்க சிஸ்டர். கரெக்ட், பேதுரு முக்கியமான விஷயத்த பேச ஆரம்பிக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லு, அவர் எதுல நிறைஞ்சிருக்கிறார், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. மனசுல வைங்க, படிங்க.
பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து
பதில் பேச ஆரம்பிக்கிறார். ரொம்ப சிம்பிளா பேச ஆரம்பிக்கிறார். ஜனத்தின் அதிகாரிகளே, மூப்பர்களே, தலைவர்களே, நீங்க எல்லாம் இப்ப எங்களை குற்றவாளிகள் மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எந்த குற்றமுமே செய்யல. ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுத்தோம், அதை நீங்க குற்றமா நினைச்சிருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இப்ப கூட்டிட்டு வந்து எங்க முன்னாடி நிக்க வச்சு எந்த வல்லமையில செஞ்சீங்கன்னு நீங்க கேக்குறீங்க. அப்படி கேட்டீங்கன்னா நாங்க சொல்ற பதில் பத்தாவசனம் படி,
உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தவரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொத்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும்
எப்பயுமே வசனம் படிக்கும் போது அந்த வசனம் வந்து அங்க பேசப்பட்ட உபதேசத்தோட சுருக்கம், அதுவே உபதேசம் கிடையாது சரிங்களா. பேதுரு அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பார், ஒரு விட்னஸ் பண்ணிருப்பார். ஆனா வசனம் எவ்வளவு இருக்கும், ஒரே வசனம் தான் இருக்கும். அந்த வகையில இங்க பேதுரு பேசின பதில் ஒரு வசனம் தான். பட் அங்க என்னென்னலாம் பேதுரு பேசிருப்பார், நீங்க அந்த வார்த்தையை வச்சு கவனிங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மறித்தவரிலிருந்து எழுப்பப்பட்டவருமா இருக்கிற எந்த வல்லமையில செஞ்சீங்கன்னு கேக்குறீங்க. நியாயமான கேள்வி. நீங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு கூட எனக்கு தெரியுது. நீங்க நினைக்கலாம் சாத்தானுடைய வல்லமையில நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு. ஆனா இப்ப சொல்றோம் நாங்க எந்த வல்லமையில செஞ்சோம்னா, ஜஸ்ட் ஒரு 60 நாளைக்கு முன்னாடி இல்லாட்டி 2-3 மாதங்களுக்கு முன்பாக நீங்க ஒருத்தரை கொலை செஞ்சீங்க. அவர் யாருன்னா நசரேயன் ஆகியா இயேசு. அவரு தன்னை தேவனுடைய குமாரன் என்று ஒப்புக்கொண்ட போது அதை நீங்க தேவதூஷணம் அவர் சொல்லிட்டார் நினைச்சு அந்த பழியை அவர் மேல சுமத்தி அவரை என்ன பண்ணிருக்கிறீங்க, கொலை செஞ்சிருக்கிறீங்க. ஆனா உங்க மத்தியில முதல் கொடுக்கிற விட்னஸ் என்னன்னா, அவர் சொன்னது தேவதூஷணம் இல்ல, அப்படி அவர் சொன்னதை தேவதூஷணமா நினைச்சு நீங்க செஞ்சீங்க பாத்தீங்களா, அதுதான் தேவனுக்கு விரோதமான காரியம். அவர் சொன்னது 100% உண்மை. அவர் தான் யாருன்னா தேவனுடைய குமாரன், நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த மேசியா. சோ அந்த மேசியாவை நீங்க கொலை செஞ்சதன் மூலமாக மிகப்பெரிய பாவம் செய்திருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஆதாரம் தான் இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி என் பக்கத்துல நிக்கிறார். அப்படி கொலை செய்யப்பட்ட மேசியா நாம் வணங்கி கொண்டிருக்கிற ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனால் உயிரோட எழுப்பப்பட்டிருக்கிறார். எழுப்பப்பட்டார்ன்றதுக்கு என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னா, அப்படி உயிர் தெழுந்தவர் எங்களுக்கு ஒரு வல்லமை கொடுத்தார். அந்த வல்லமை தான் இப்ப இவருக்குள்ள என்ன இருக்குது, பாஸ் ஆயிருக்குது. ரொம்ப நாள் நீங்க நடக்க முடியாதவரா பார்த்த இவரு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார், நடந்துட்டு இருக்கார். இதுல எந்த விதமான சாத்தானுடைய வல்லமையும் இல்ல, எங்களுடைய சொந்த கிரியைகளும் இல்ல. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, அதான் உண்மையான மேசியான் இவர் மூலமா ப்ரூஃப் ஆயிருக்குன்னா, அப்ப உண்மையான மேசியாவாக அவரை பொய் சொன்னவர்னு நீங்க கொலை செஞ்சிருக்கிறீங்கன்னா, இப்ப யார் மேல தவறு இருக்குது, உங்க மேலதான் தவறு. மாத்திரம் இல்ல, அப்படிப்பட்டவரை உயிரோட தேவன் எழுப்பியிருக்கிறார்ன்றதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சாட்சினா, அப்போ தேவனுடைய வேதத்துல உயிர் தெழுதல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதையும் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, இவ்வளவு நாள் மறுத்து ஜனங்களை தவறான பாதைக்குள்ள வழிநடத்திருக்கிறீங்க. அங்க பேதுரு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னா, முதோ உங்களுடைய உபதேசங்கள் தவறு, நீங்க செய்திருக்கிற கிரியைகள் தவறு, அதை முதோ நீங்க திருத்தி இருந்திருக்கணும், திருத்தல. சரி, திருத்தாம இருந்துட்டு அதுக்குள்ள மத்த ஜனங்களை வழி நடத்தாமையாவது இருந்திருக்கணும், அதுவும் நீங்க செய்யல. நீங்களும் தவறு செய்து நீங்களும் குழியில விழுந்து மத்தவங்களும் என்ன பண்ணிருக்கிறீங்க, குழியில விழ வச்சிருக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் பக்கத்துல நிக்கிற இவர் தான் சாட்சி. அங்க பொறுமையா அதான் பாருங்க, அதனால்தான் அந்த வார்த்தையை சொல்றார். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மறித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமா இருக்கிற நசரேயனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொத்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறோம். இது உங்களுக்கு மாத்திரம் நாங்க சொல்ல மாட்டோம், எவ்வளவு பேர் முன்னாடி நிக்க வைங்க, எல்லாரும் முன்னாடியும் இந்த சாட்சி நாங்க என்ன பண்ணுவோம், பேசுவோம். ரொம்ப தைரியமாக அந்த இடத்துல பேதுரு பேசுறாரு. இதுக்கு மேல நீங்க உங்களுடைய சட்ட புஸ்தகத்திலே ஆதாரம் கேட்டீங்கன்னா அதையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி 11வது வசனம் வைக்கிறார் பாருங்க. இந்த வசனம் எங்க இருக்குது பைபிள்ல, சங்கீதம் என்ன சங்கீதம் என்ன வசனம், தேங்க்யூ பிரதர், பேரலல் பைபிள் வச்சிருக்கீங்களா, 118:22 சங்கீதம் படிக்கலாம். சோ அங்க பொக்காந்து இருந்தவங்க பயங்கரமான படிப்பாளிகள். உங்க பைபிள் வச்சிருக்கீங்களே, உங்க வேதம் வச்சிருக்கீங்களே, கையில எடுங்க. சங்கீதக்காரர் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச முற்பிதான், அவர் எழுதின புத்தகத்தை எடுங்க. இந்த மாதிரி 118 நாங்க பிரிச்சிருப்பாங்களான்னு தெரியல, பட் அந்த வசனத்தை கரெக்டா அதை எடுத்து படிங்க. இந்த ஒரு புத்தகம் இந்த ஒரு பாட்டு இருக்கே, இது யாரை குறிச்சு சொல்ற பாட்டு, ஏன்னா அந்த பாட்டு வந்து மேசியாவை பத்தி சொல்லப்பட்ட சங்கீதம். உடனே சொல்லியிருப்பாங்க அந்த தலைவர்கள் எல்லாம், இது வந்து மேசியாவை சொல்லப்பட்ட சங்கீதம். அப்படி மேசியா பற்றி சொல்லப்பட்ட சங்கீதத்துல தள்ளப்படுவார்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை என்னைக்காவது நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா, பேதுரு கேட்கும்போது என்ன இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க ஜனங்களை வழிநடத்தின நம்பிக்கை எல்லாம் என்னன்னா, மேசியான்னு வந்தா இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு என்னென்னைக்கும் ராஜாவா இருப்பார். அப்படின்னா மேசியான்னு ஒருத்தர் வந்து அவருக்கு மரணமே கிடையாதுன்றதா யாருடைய உபதேசம், ஒட்டுமொத்த இஸ்ரேலோட தலைவர்களுடைய உபதேசம். ஆனா பேதுரு யோவானும் மத்த அப்போஸ்தலர்கள் என்னத்தான் பேசிட்டு இருந்தாங்கன்னா, மேசியான்னு வந்தா ராஜ்ய அமைக்கிறதுக்கு இல்ல, அவர் முதலாவது மறிக்கணும். எங்க ஆதாரம் இருக்கு கேட்டா, இவ்வளவு நாள் மேசியா பத்தி இந்த பாட்டு படிச்சிருக்கீங்களே, அவர் தள்ளப்படணும்னு வசனம் இருக்கு, எங்கேயாவது யோசிச்சிருக்கீங்களா. சோ பேதுரு இந்த மாதிரி பேசும்போது 70 பேரு நல்லா படிச்சவங்க தான், நல்லா பாருங்க, ஒரு கோர்ட்ல உட்காந்து ஜட்ஜ் பண்ணணும்னா அவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருந்திருக்கணும், ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களை செலக்ட் பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க. எல்லாராலையும் ஒருத்தராலேயே அந்த இடத்துல பதில் பேச முடியும். ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு போதும், இன்னும் வேணுமா, உங்களுடைய சட்ட புஸ்தகத்துல நானே எவிடன்ஸ் நிறைய காமிப்பேன், ஆனா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. உங்கள்ட்ட நான் இது நிறைய பேசிட்டேன், மாத்திரம் நீங்க கொலை செஞ்ச அந்த மேசியாவே நிறைய உங்கள்ட்ட பேசிருக்கிறார். நீங்க என்ன பண்ணல, அத கவனிக்கல. இதுக்கு மேல உங்களுக்கு எவிடன்ஸ் தேவையில்லை. ஆனால் தான் 12 சொல்றாரு பாருங்க, முக்கியமான வசனம். அவ்வளவுதான் இந்த ஜனங்களை. ஏன்னா அந்த சதுசேயருடைய போதனை எப்படி இருந்துச்சு, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவங்க உயிர் தெழுதல் இல்லைன்னு நம்புறவங்க அப்படின்னா மறுஜென்ம வாழ்க்கையில இன்னொரு லைஃப்ல அவங்களுக்கு என்ன கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அப்போ தேவன் அவங்களுக்கு மேசியாமான ஒரு ராஜ்யம் கொடுப்பார்னு சொல்லி இருந்தார் இல்லீங்களா. அந்த வாக்கு தத்துவத்தை சதுசேயர் எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மேசியா வந்து ராஜ்யம் ஸ்தாபிக்கிறது உண்மைதான், ஆனா அது வந்து இன்னொரு லைஃப்ல நடக்குதுன்றதுனா நடக்கவே நடக்காது. அது எப்படின்னா, இந்த பூமியில இருக்கும் போதே நமக்கு ராஜ்யம் வந்துடும். இந்த பூமியிலே நம்ம சகலத்தை அனுபவிச்சு நம்ம மரணத்தை சந்திப்போம். நமக்கு ஃபியூச்சர் லைஃப்ல ஒண்ணு கிடையாது. அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம தான் இப்ப ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ரோம சாம்ராஜ்யத்தோட ஒரு இணக்கத்தை என்ன பண்ணிக்கணும், ஏற்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி அதுக்கான நிறைய முயற்சிகள் சதுசேயர்கள் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படின்னா அதன் மூலமா என்ன காமிச்சாங்க தெரியுங்களா, சதுசேயர்களாகிய எங்களால தான் இந்த ஒட்டுமொத்த தேசத்துக்கு கொண்டு வர முடியும் ஒரு ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்னது, விடுதலை. இங்க வந்து இந்த 12 நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தங்களுடைய சொந்த ரட்சிப்புக்கு எடுத்து பேசுறாங்க. நாம் கூட பொதுவா ஜென்ரலா ஆரம்பத்தில் வரும்போது என்ன நினைச்சிருப்போம், இது சொந்த ரட்சிப்பை குறித்து பேசப்பட்ட வசனம் நினைச்சிருப்போம். ஆனா அது பேசப்பட்ட சூழ்நிலையை கவனிங்க, இது நம்முடைய ரட்சிப்பு, இது எடுத்துக்கலாம் அப்படி. பட் இந்த இடத்துல பேரு நம்முடைய சொந்த ரட்சிப்பு பத்தி பேசல, இது இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பு இருந்துச்சு, ஒரு விடுதலை இருந்துச்சு, அவங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாத காலம் இருந்துச்சு. அந்த ஆசீர்வாத காலத்துக்கு அவங்க மேசியாவை எதிர்பார்த்தாங்க, அந்த காலம் பத்தி இங்க பேசிட்டு இருக்காரு. உங்களால இந்த தேசத்துக்கு விடுதலை கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க, உங்களால மாத்திரம் இல்ல, இஸ்ரேல்ல இருக்கிற ஒருத்தராலையும் கூட முடியாது, யாரால மாத்திரம் தான் முடியும், மேசியா. அந்த மேசியா வேற யாரும் இல்ல, நசரேயனாகியா இயேசுதான். என்ன ஆதாரம், பக்கத்துல நிக்கிறார். சோ அந்த எவிடன்ஸ் பக்கத்துல இருந்தது ரொம்ப முக்கியம். ஆனால் தான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 14 வசனம் படிங்க,
சத்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச
அவர்களுக்கு இடம். என்ன பேசினாலும் பேதுரு பக்கத்துல யாரை காமிக்கிறார், எவிடன்ஸ் காமிக்கும் போது ஒண்ணுமே பேச முடியல. மாத்திரம் அவங்களை சட்ட புஸ்தகத்தில இருந்து எடுத்து வைக்கிறார் பேதுரு. சோ அந்த இடத்துல இஸ்ரேல் தேசத்துல அந்த சொந்த ரட்சிப்பு பத்தி பேசும்போது தான், அவராலே என்று வேற ஒருவராலும் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, ஜனங்கள் கூட அந்த நேரத்தை சுத்தி நின்றுக்கலாம், உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்க, அவரை தவிர இந்த தலைவர்களால உங்களுக்கு என்ன கிடையாது, ரட்சிப்புன்றதே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அது மாத்திரம் நெக்ஸ்ட் வேர்டு யூஸ் பண்றாரு பாரு,
12
முழுசா படிங்க பிரதர். அவர் மாத்திரம் தான் இதை செய்ய முடியும், அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு நினைச்சு பாருங்க. அந்த வல்லமையில தான் இன்னைக்கு இந்த சப்பானிய நாங்க சுகப்படுத்தி இருக்கிறோம் சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறார் பேதுரு. இது வந்து நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன், அவ்வளவுதான். பேதுரு அந்த இடத்துல எவ்வளவு தைரியத்தோட பரிசுத்த ஆவியில் நிறைந்தனா, எவ்வளவு போல்டா மத தலைவர்கள் முன்னாடி பேசிப்பா, யோசிச்சு பாருங்க. நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் சகோதர சகோதரிகளை, பின்னாடி பாக்கலாம் அந்த ஸ்பிரிச்சுவல் லெசன் எல்லாம். இப்ப நீங்க 14 படிங்க, 13 படிங்க பேதுரு. முக்கியமா பாத்தீங்களா, பேதுரு யோவான் பேசுறாங்க, எதிர்த்து அவங்களால ஒண்ணுமே பேச முடியல. சரி, அப்படி பேசுற அளவுக்கு எதுக்கு அந்த குற்றவாளிகள் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தா, எந்த ஸ்கூல்ல போய் படிச்சவங்க மாதிரியே தெரியல, ஆஃப்டர் ஆல் மீன் பிடிக்கிறவங்க மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுதான் உண்மையான வேலை. டிரெஸ் அப்படி இருக்குது, பேச்சு அப்படி இருக்குது, பார்வைகள், முடி, அவங்களுடைய ஸ்டைல்ஸ் எல்லாமே ரொம்ப லோக்கலா இருக்கு. ஆனா இவ்வளவு தெளிவா இந்த நம்முடைய சட்ட புஸ்தகத்துல இருந்து நமக்கே நம்மளால எதிர்பேச முடியாதபடிக்கு ஆதாரம் வைக்கிறாங்களே, எங்க இருந்து வந்துச்சு இவங்களுக்கு இந்த அறிவு, எங்க இருந்து வந்துச்சு இவங்களுக்கு இந்த ஞானம். ரொம்ப அதான் அந்த வார்த்தையை நல்லா உச்சரிச்சு படிச்சோம்னா, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் மறந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டார். பிரதான ஆச்சாரியர் முன்னாடி அவர்கிட்டயே அவருடைய சட்ட புஸ்தகம் வச்சு இந்த அளவுக்கு யாரும் அது வரைக்கும் பேசிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ பேதுரு அந்த அளவுக்கு பேசும்போது அவங்களால ஒரு விஷயமே அங்க புரிஞ்சுக்க முடியல. அது மாத்திரம் இல்ல, சரி எதிர்த்து பேதுர பேசலான்னாலும் ஏதாவது சட்ட புஸ்தகத்துல ஆதாரம் வேணும், அந்த ஆதாரம் எங்கேயுமே கிடைக்கல அவங்களுக்கு. அது மாத்திரம் இல்ல கூட, அதனால தான் அந்த 14 வசனம் சொல்லுது படிங்க,
எதிர்பேச
கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் இருந்தது. அதுதான் உண்மை சகோதர சகோதரிக்கு. தேவன் அந்த சூழ்நிலைகளை எவ்வளவு அருமையா நேர்த்தியாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த இடத்துல தேவனுடைய வழிநடத்தல் நாம் கவனிக்கணும். இந்த சம்பவங்கள் எல்லாம் பைபிள் ரெக்கார்டா இருக்கிறார்னா கண்டிப்பா தேவன் சும்மா ரெக்கார்ட் பண்ணலாம், நம்ம அதை சொல்ல முடியும். அதுல ஏதோ சில விஷயங்கள் இருக்குது, கவனிக்கலாம். இப்ப 15 படி,
அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ள யோசனை பண்ணிக்கொண்டு.
இவங்களை குறிச்சு முடிவு எடுக்கணும்னா இவங்க முன்னாடி முடிவு எடுத்தா செட் ஆகாது. கொஞ்ச நேரம் எங்க போய் நில்லுங்க, கோர்ட்டை விட்டு வெளியே போய் நில்லுங்கன்னு வெளியே துரத்திட்டு இவங்களா பண்ணி பேசுறாங்க. என்ன பண்ணலாம் இவங்கள? அடுத்த வசனம் படிங்க.
இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்,
என்ன செய்யலாம் படிங்க. எதிர்பேச முடியல, சரி இவங்க சொல்ற அந்த நஜரேயனாகிய இயேசுவை கொண்ட மாதிரி இவங்கள கொல்லலாம் அப்படின்னா அதுக்கும் வழி இல்ல. ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வெளிப்படையான அற்புதம் கூட என்ன ஆயிருக்குது, நடந்திருக்கு. நம்ம ஏதாவது தப்பா சொன்னோம், இது வந்து சாத்தானுடைய வளமையில செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்ப இவங்க பேசுறதுலாம் கரெக்ட் தானே ஜனங்கள் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, பதில் கொடுக்க முடியாது. இப்ப நம்ம என்னத்தான் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது 17 படிங்க. ஒன்னே ஒண்ணு வேணா செய்யலாம். இப்படி இவங்க உயிர் தழுதல பத்தி இன்னும் போய் பேசிட்டே இருந்தாங்கன்னா சீக்கிரம் நம்ம பொய்யான ஆட்கள் யாருக்கு தெரிய வரும், ஜனங்களுக்கு தெரிய வரும். அதனால என்ன பண்ணலாம் இவங்கள படிங்க. சகோதர சகோதரிகளே அங்கத்தான் முடிவு எடுக்கிறாங்க. இவங்களை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, இப்போதைக்கு இவங்களை குற்றவாளிகளா தீர்க்கவும் முடியாது. ஆனா ஒண்ணும் வேணா செய்யலாம். இனிமே இந்த மாதிரி பேச்சு ஜீசஸ் பத்தியோ உயிர் தெரிதல் பத்தியோ ஆவியின் ஜீவியம் பத்தியோ இவங்க என்ன பண்ணவே கூடாது, வாயே திறக்க கூடாது. அந்த மாதிரி இவங்களை என்ன பண்ணிடலாம்னா பயமுறுத்தி அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற முடிவு எடுத்துட்டு படிங்க.
அவர்களை அழைத்து எவ்வளவும் பேசவும் கூடாது என்றும்
போதிக்கவும் கூடாது என்று கட்டளை. பிரதான ஆசாரியன் அந்த யூதர்களோட ஜட்ஜு மாத்திரம் இல்ல, தேவன் தங்களை வழி நடத்துகிறவராக இஸ்ரேல் ஜனங்களால ஏற்படுத்தப்பட்டவர், அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார் பாரு. இனிமே இந்த ஜீசஸோட நாமம் பத்தி நீங்க எவ்வளவும் பேசக்கூடாது, ஒரு வார்த்தை கூட உங்க வாயில இருந்து வரக்கூடாது, எச்சரிக்கையா இருந்துக்கு அப்படின்ற அந்த கட்டளை கொடுக்கும் போது இங்கேயும் பாருங்க மறுபடியும் பேதுரு அதே தைரியத்தை அங்க காமிக்கிறார். மறுபடியும் அவங்க வாயடைக்கிற மாதிரி தான் பேசுறார். படிங்க. யோவானும் இங்க யூஸ் ஆகிறார், பட் பேதுரோட வார்த்தையும் முக்கியம். படிங்க. என்னங்க பிரதான ஆசாரியரே, கொஞ்சமாவது யோசிப்பார். நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு நீதிபதி, உங்களுக்கு நியாயம் நீதி எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அதை நான் முழுசா நம்புறேன். அந்த நியாயத்தின்படி இப்ப நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தேவன் தன்னுடைய வார்த்தைகளை என்ன சொல்லியிருக்காரு, மனுஷனுக்கு கீழ்படிங்கன்னு சொல்லியிருக்காரா இல்ல அவருக்கு கீழ்படிங்கன்னு சொல்லியிருக்காரா? நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, தேவனுக்கு தான் கீழ்படியணும், அதை தாங்க நாங்க செய்யறோம். தேவன் இன்னைக்கு இந்த விஷயங்களை எங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, வெளிப்படுத்தி காமிச்சிருக்கார். அதை நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நாங்க எப்படி வெளியே பேசாம இருக்க முடியும்? ஆனால் தான் அடுத்த வசனம் வைக்கிறாங்க பாருங்க, 20
நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது.
பிரதான ஆசாரியரே நீங்க சொல்ற மாதிரி இது ஒருவேளை பொய்யான விஷயமா இருந்தா கூட நாங்க தேவனுக்கு பயந்துட்டு இது பொய்யுங்க நாங்க இனிமே பேச மாட்டோம்னு வெளியே போலாம். இதெல்லாம் நாங்க கண்ண பார்த்து காதல கேட்டு உண்மையிலே ப்ரூஃபா இருக்கிற விஷயம், இது எப்படி நாங்க வெளியே பேசாம இருக்க முடியும்? கொஞ்சமாவது நீங்களே நீதியின்படி தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு பேசும்போது இதுக்கு என்ன பேச முடியும் பிரதான ஆசாரியன்? பாருங்க, இந்த அளவு ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் அங்க இருந்திருந்தா இது நாம் சொல்றது வந்து வெறும் 5% தான் பேதர் பேசினதுல, 95% மீது நம்முடைய இமேஜினேஷன்ல ஓரளவு நம்ம பண்ணிக்கலாம் பேதர் அந்த இடத்துல எந்த அளவு பேசிருப்பாரு. 21 படிங்க. ஆமா, இவங்களை அதுக்கப்புறம் தண்டிக்கவும் முடியாது. ஏன்னா வெளியில பார்த்தா ஜனங்கள் எல்லாம் ஓ இவங்க தேவனுடைய மனுஷர்களா இருக்கும் போல, இவங்க செஞ்ச அற்புதங்கள்லாம் தேவனே வந்து அவருடைய ஆவின் வல்லமையில என்ன பண்ணிருக்காரு செஞ்சிருக்கிறாரு, இது வந்து சாத்தானுடைய வல்லமைத்திலேன்னு அவங்க நல்லா புரிஞ்சிட்டு வெளியே தேவனையை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இதையும் பாக்குறாங்க, இங்க அப்போஸ்தலர் பேதுரு யோவான் போல்டா சாட்சி கொடுக்கறதையும் கவனிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்கும் போது அந்த ஜட்ஜு பிரதான ஆசாரியனால ஒண்ணுமே பண்ண முடியல. படிங்க. அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் பயமுறுத்தி விட்டார்கள். ஆதிகால சபையில நடந்த ஒரு அருமையான சம்பவம் சகோதர சகோதரிக்கு. கர்த்தர் இயேசுவின் நாமத்தை குறித்து அப்போஸ்தலர்களுக்கு அநேக சாட்சி கொடுக்க தேவன் வாய்ப்புகள் கொடுத்தார், மேலான சலாக்கியங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு. அதுல வந்து எல்லா சாட்சிகளுமே தேவன் பைபிளை ரெக்கார்ட் பண்ணல, ஒரு சில சாட்சிகள் மாத்திரமே பைபிளை ரெக்கார்ட் பண்ணிருக்கிறார். அப்படின்னா அது முக்கியத்துவம் நிறைந்தது. கடைசி கால பரிசுத்தவான்களுக்கு அதுல அநேக பாடங்கள் இருக்கிறதை தான் அந்த காரியங்கள் உணர்த்தது. அந்த ஒரு சில சொற்ப சாட்சிகள் ரெக்கார்டா இருக்குது. சரி, இப்ப இதுல நமக்கு என்ன பாடங்கள்? இவ்வளவு நேரம் நம்ம ஜஸ்ட் சம்பவங்களோட விளக்கங்கள் தான் பார்த்தோம், ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன என்ன அங்க பேசினாங்க, ஜஸ்ட் விளக்கங்கள். பட் இதுல நாம் ஆரம்பத்துல சப்ஜெக்டோட இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி கடைசி கால பரிசுத்தவான்களுக்கு தேவன் என்ன வழிநடத்துதல் வச்சிருக்காரு கொஞ்சம் நாம் கவனிக்கலாம். இந்த இடத்துல தேவன் பயன்படுத்தினது மொத்தம் மூணு பாத்திரங்கள், ஒன்னு பேதுரு, ஒன்னு யோவான், இன்னொன்னு சுத்தமாக்கப்பட்ட மனுஷன். சோ இங்க மூணு பேர்ல நம்ம ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல யாரை எடுக்கிறோம்னா பேதுருவை அங்க எடுக்கிறோம், இன்க்ளூடிங் யோவான் கூட இந்த விஷயத்துல சேர்த்துக்கலாம். பேதுருவோட வாழ்க்கையில அவர் பேசின அநேக சாட்சிகள்ல இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல தேவன் மூணு சாட்சிகளை பதிவு செஞ்சிருக்கார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அநேக இடங்கள்ல ஜீசஸுடைய நாமம் குறித்து சாட்சியா பேசினார். அதுல ரொம்ப முக்கியமான மூணு சாட்சிகளை, பேதுரு பேசின மூணு சாட்சிகளை அப்போஸ்தலர் புத்தகத்துல தேவன் பதிவு பண்ணியிருக்கார். ஒன்னு அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 13 வசனத்திலிருந்து, ரெண்டாவது அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து, மூணாவது அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து. இந்த மூணு சாட்சிகளையும் நல்லா கவனிச்சீங்கன்னா முதலாவது பேதுருவோட வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை நாம் கவனிக்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு சகோதர சகோதரிகளே. பேதுரு எந்த கோஸ்தே நாள் வாங்க பரிசுத்தாய் வாங்கறதுக்கு முன்பாக, கர்த்தர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக, கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்துக்கு முன்பாக அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? கர்த்தர் இயேசுவின் நாமத்தை குறித்து அவர் என்ன சாட்சி கொடுத்தார் சொல்ல முடியுமா? ஆமா, எல்லாரும் வேண வார்த்தை. ஜஸ்ட் கர்த்தர் இயேசுவின் மரணத்துக்கு முன்பாக பேதுரு கர்த்தர் இயேசுவை குறித்து கொடுத்த சாட்சி, அவர் யாருனே தெரியாது என்று சொன்னார். வசனங்கள் இன்னும் அதிகமாக போகும்போது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அப்படின்னா என்னன்னா பேதுருவுக்கு ரொம்ப ஒரு விஷயம் கம்மி, தைரியம். யார் மத்தியில என்ன மாதிரியான தைரியம்னா, தங்களுடைய சுயநலத்துக்காக சண்டை போற தைரியம் அதெல்லாம் இங்க அந்த தைரியம் பத்தி இங்க பேசுறதே கிடையாது. இந்த தைரியம் வந்து தேவனுடைய சித்தத்திற்கென்று அவர் யார் முன்பாக நிறுத்துகிறாரோ அவங்க முன்பாக நின்று பேசக்கூடிய ஒரு தைரியம். அந்த தைரியம் வந்து பேதுரு விட்ட டோட்டல் கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்போ பரிசுத்தாவி கொடுத்ததுக்கு அப்புறம் தேவன் அவரை வழிநடத்தின விதங்கள் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்ததை கவனிக்க முடியுது. முதல் பெந்தகோஸ்தே நாள்ல தேவன் அன்னைக்கு தான் பேதுருக்கு பரிசுத்தாவி கொடுக்கிறார். கொடுக்கும் போதே வசனம் நீங்க படிச்சீங்கன்னா 14 வசனம்,
அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள்.
பரிசுத்தாவி கொடுத்த உடனேயே தேவன் பேதுருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், தன்னுடைய குமாரனுடைய நாமத்தை குறித்து சாட்சி கொடுக்கிற வாய்ப்பு. ஆனா அந்த வாய்ப்பு தேவன் அவருக்கு கொடுக்கும் போது இருந்த சூழ்நிலையை நீங்க கவனிச்சீங்கன்னா 2 அதிகாரம் 5 வசனம் படி,
வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள்.
அந்த சூழ்நிலையில யார் யாரெல்லாம் ஜெருசலேம்ல இருந்தாங்க அப்படின்னா, பெந்தகோஸ்தே பண்டிகைன்றது ஜெருசலேம்ல கொண்டாடப்படுகிற ரொம்ப முக்கியமான பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு கரெக்டா 50 நாளைக்கு பின்பாக வருகிற பண்டிகை. அதனால இந்த ரெண்டு பண்டிகைகளுக்கு மாத்திரம், மற்ற பண்டிகைகளுக்கு ஜெருசலேமுக்கு வரலனா கூட, இந்த வெளி தேசங்கள்ல சிதறி இருக்கிற இந்த உண்மையுள்ள யூதர்கள், அந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் இந்த ரெண்டு பண்டிகைகளுக்கு எங்க வந்துருவாங்க அப்படின்னா ஜெருசலேமுக்கு டைமுக்கு கரெக்டா வந்துருவாங்க. சோ அப்படி சகல தேசத்திலிருந்து வந்த அந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் மத்தியில யார் சாட்சி கொடுக்கணும்? பேதுருவாங்க சாட்சி கொடுக்கணும். சூழ்நிலையை நீங்க கவனிங்க. இப்ப 3 அதிகாரத்துல பேதுரு சாட்சி கொடுத்தத பத்தி தேவன் ரெக்கார்ட் பண்ணும் போது 3 அதிகாரத்துல 12 வசனம் படிங்க, அங்க பாத்தீங்கன்னா யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற சகல ஜனங்களே, அது வந்து 2 அதிகாரத்துல வானத்தின் கீழே இருக்கிற அந்த சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த யூதர்கள் அவங்க மத்தியில அந்த வேர்டு பேசுறாரு. ஆனா இங்க கவனிக்கும் போது அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் பயன்படுத்தல, யார் மாத்திரம் தான் அங்க கோட் பண்ணி காமிக்கிறார், இஸ்ரேலர்களே. அப்படின்னா ரெண்டாவது முறை அவர் சாட்சி கொடுக்கும் போது இருந்த சூழ்நிலையை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, தன் சொந்த ஊர்ல தன்னுடைய சொந்த ஜனங்கள் மத்தியில தேவாலயத்துல என்ன பண்ணணும்? கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை குறித்து சாட்சி கொடுக்கணும். மூணாவது அவர் இருந்த சூழ்நிலை நம்ம இப்ப படிச்சோம் இல்லைங்களா, எட்டா ஆறாவது வசனம் ஏழாவது வசனம்.
பிரதான ஆசாரியும் அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி
பாருங்க. மூணாவதாக அவர் சாத்தி கொடுக்கிற சூழ்நிலையை கவனிக்கும் போது, இங்க இஸ்ரேல் ஜனங்கள் வர்றதில்ல, சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த புறஜாதியில இருந்து வந்த யூதர்கள் வர்றதில்ல, யார் மாத்திரம்தான் வர்றாங்க. அந்த தேசத்தை தேவனே, அந்த தேசத்தை தேவனுக்கு நேராக வழிநடத்துகிறவர்களாக இருந்த அந்த யூத மத தலைவர்கள் மூணாவதாக இருந்த அந்த சூழ்நிலை. இதுல ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? மூணு சூழ்நிலை நாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ஏதாவது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிய வருதா? முதோ எல்லா யூதர்கள்கிட்ட, அப்புறம் சொந்த ஊர்ல இருக்கிற யூதர்கள்கிட்ட, அப்புறம் யூதர்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த தலைவர்கள்கிட்ட என்ன வித்தியாசம் தெரியுது? ஒரு பில்ட்ரேஷன் பார்க்க முடியுதா? ஒரு வடிகட்டுகிற வேலையை பார்க்க முடியுதா? ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் சாட்சி கொடுக்கிற வேலை பேதருக்கு எப்படி ஏற்படுத்தினார்ன்றதை கவனிக்க முடியுதா நம்மளால? உண்மை சகோதர சகோதரிகளே, தேவன் இப்படித்தான் பேதருக்கு வழிநடத்தல் கொடுத்தார். தேவன் பேதர்வை ஏற்படுத்தின வேலை ரொம்ப முக்கியமா, அந்த ஜனங்களை வழிநடத்தின மத தலைவர்கள் கிட்ட ஒரு நாள் எப்படி பேதர் அந்த தலைவர்களுக்கு முன்பாக, அந்த போர்ச்சேவர்கள் முன்பாக சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தோங்கினாரோ, அந்த போர்ச்சேவர்களுக்கெல்லாம் கூட தலைவரா இருக்கிற அந்த தலைவர் முன்பாக ஒரு நாள் இதே ஜீசஸுடைய நாமம் பத்தி பேதர் பேசணும். இது வந்து பேதுருவை குறித்துதான தேவ சித்தமாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது, இப்ப பரிசுத்த ஆவி தேவன் பெந்தகோஸ்தே நாள் பேதருக்கு கொடுக்கும் போதே அவரை தேவன் யூத மத தலைவர்கள் முன்பாக போய் நிறுத்திருக்கலாம். முடியுமா? கண்டிப்பாக முடியும், தேவனால் முடியும். ஆனா நிறுத்தியிருந்தா அது சரியான சூழ்நிலையா இருந்திருக்குமா? சரியான சூழ்நிலையா இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. பரிசுத்த ஆவி வந்துட்டாலும் சகோதர சகோதரிகளே, நான் அப்பதான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னோம், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கணும்னா நமக்கு ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் தேவையா இருக்கு. என்னன்னா இந்த தைரியம். தைரியம் வந்து பரிசுத்தாவினால வரும் உண்மைதான், ஆனா அது வந்துட்டு திடுதிப்புன்னு வர்றதோ ஏதோ உடனே வர்றதோ ஒரு மேஜிக்கோ கிடையாது. இந்த தைரியம்ன்ற குணலட்சணத்தை கூட தேவன் என்ன பண்றாருன்னா பரிசுத்தவான்கள் கிட்ட படிப்படியான ஒரு சூழ்நிலையில தான் வளர்த்து கொண்டு வருகிறார். அதான் பேதுரு வாழ்க்கையிலே தேவன் நடத்தி காமிச்சார். சகோதர சகோதரிகளே, பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவை கொடுக்கும் போது முதல் நீ எல்லா புறஜாதி தேசங்கள்ல இருந்து வந்த யூதர்கள் கிட்ட பேசு. அது கொஞ்சம் ஈஸியான வேலை தான், எல்லாமே கஷ்டம் தான், பட் ஒப்பிட்டு பார்க்கும் போது மற்ற விஷயங்களோட அது கொஞ்சம் எளிதான வேலை. ஏன்னா முகம் தெரியாத யூதர்கள் யாருன்னே பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம போய் சொன்னாலும் திட்டினாலும் நம்ம வாங்கிக்குவோம், நமக்கு ஒரு சங்கடம் இருக்காது, ஒரு அவமானம் இருக்காது. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் தேவன் பேதருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். பேதரு ரொம்ப தைரியமா பேசினார், உரத்த சத்தமாய் பேசினார், சந்தோஷம். பேதருக்கு ஓரளவுல இப்ப பரிசுத்த ஆவிக்குள்ள ஒரு தைரியம் வளர்ந்துருக்கும். ஆனா தேவன் இதோட நிறுத்தல. இப்ப நீ என்ன பண்ணணும்னா, உன்னுடைய சொந்த ஊர்ல இருக்கிற உன்னுடைய சொந்த ஜனங்கள் கிட்ட நீ போய் சாட்சியா சொல்லணும். இரண்டாவது சூழ்நிலை முதல் விட ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, பேதுரு பேச போறார், முன்னாடி தன்னுடைய மாமா இருப்பாரு இல்லைங்களா, சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, தன்னுடைய அண்ணன் அக்கா தம்பி அம்மா அப்பா சகல விதமான உறவுகளும் முன்னாடி இருப்பாங்க. எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணணும்? தைரியமாக பேசணும். அந்த தைரியம் வேணும் இல்லைங்களா? முக்கியமா சோ அப்போ அப்படி பேசும்போது அந்த இடத்துல பேசணும்னு பேசணும். சோ அந்த தைரியத்துக்கு தேவன் வழிநடத்தினதுக்கு அப்புறம் அதுக்கு தான் முன்னாடி புறஜாதிகள் மத்தியில பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஒரு விதமான தைரியம் வளர்ந்துட்டதுக்கு அப்புறம் சொந்த ஜனங்கள் மத்தியில நீ பேசணும்பா, பேசு. இந்த வாய்ப்பு கொடுக்கும் போது பேதர் அதையும் தாண்டி அந்த இடத்துல பேசணும். சோ இப்படிலாம் தேவன் ஏன் வழிநடத்துறாருனா, இப்படி வழிநடத்தும் போது சத்தியத்தை குறித்து பொதுவாகவே ஒரு புது சிருஷ்டிகளுக்கு மனசுல வெக்கம் இருக்கும், கூச்சம் இருக்கும், சரிங்களா, தைரியமின்மை இருக்கும், தைரிய குறைச்சல்கள் இருக்கும், நிறைய சோர்வுகள் இருக்கும். இதெல்லாம் அந்த இடத்துல பேதருக்கு நீங்கணும். நீங்கணும் அப்படின்னா தேவன் அந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள அங்க கொண்டு போறதை பாக்குறோம். இது கண்டிப்பா அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறிச்சது சகோதர சகோதரிக்கு. பட் இந்த இடத்துல இப்ப பேதரு தைரியமாக அங்க பேசும் போது இப்போ அதிக அளவு தைரியம் வந்திருக்கு. இன்னும் நல்லா கவனிச்சீங்கன்னா, முகம் தெரியாத ஜனங்கள் கிட்ட சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கறத விட முகம் தெரிஞ்ச நம்முடைய உற்றார் உறவினர்கள் கிட்ட சத்தியத்தை குறித்து பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அதெல்லாம் பேதர் அந்த அனுபவங்களா கிராஸ் பண்ணணும். தேவன் கொடுத்தார், பேதர் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணார். ஒரு கட்டத்துல நல்ல தைரியத்தின் நல்ல நிலைமைக்கு பரிசுத்தாவில வழிநடத்தப்பட்டு பேதர் வரும்போது தான் பேதர்வ தேவன் யார் முன்னாடி கூட்டிக் கொண்டு வந்து நிற்கிறார், நிறுத்த வைக்கிறார் அப்படின்னா, யூத மத தலைவர்கள். இனி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு தேவையில்லை பேதுரு. உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியிலேயே அவங்க எவ்வளவு ஏச்சு பேச்சுக்கள் பேசினாலும் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பேச்சு பேசும்போது ஆமா நீ எங்க கூடயே இருந்தவன் தானடா, உனக்கு என்ன பெரிய தெரிஞ்சிட போகுது, அந்த பிரதான ஆசாரியை விட அந்த பரிசேரை விடவா நீ நிறைய பேசுற போற, ஏன்னா புதுசா பேச வேண்டியா, இவ பேச்சு நம்ம எல்லாம் கேட்டு ஏன்பா டைம் வேஸ்ட் பண்ணும், வாங்கப்பா. இப்படி எல்லாம் எல்லா மறுபேச்சுக்கள் அவருக்கு வந்திருக்குமா இல்லைங்களா, நிறைய வந்திருக்கும். அதெல்லாம் சகிக்கணும், பொறுக்கணும். அப்போ உள்ள இருக்கிற வெக்கம் காலியாகும், ஒரு தைரியம் தேவனுக்குள்ள வரும். எல்லா இடத்துலயுமே தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார், இவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. சோ ஒரு அனுபவத்துக்குள்ள அவர் அங்க போறார். சோ போகும்போது பைனலா ஒரு நல்ல தைரியத்துக்கு தேவன் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா மத தலைவர்கள் முன்னாடி நிக்க வைக்கிறார். சகோதர சகோதரிகளே, இப்படி நிக்க வைக்கும் போது அந்த இடத்துல அந்த முழு தைரியத்தை பேசுறாங்க. என்ன பண்றாரு, உபயோகப்படுத்தி எவ்வளவு போல்டா அங்க விட்னஸ் கொடுக்கறத பாக்கணும் இல்லைங்களா. இது வந்து பேதுரு வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஒரு அருமையான வழி நடத்துது. ஆனா இது ரொம்ப அவசியம். தேவன் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பைபிள ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாருன்னா நமக்கு அதுல முக்கியமான பாடங்கள் இருக்கு. கடைசி கால பரிசுத்தவான்களாகி நமக்கு இப்ப பாடத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல தேவன் பரிசுத்தவான்களா நமக்கு ரெண்டு வேலை கொடுத்திருக்கிறார். ஒன்னு இப்ப செஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னொன்னு வருங்காலத்துல செய்ய போறோம். அது என்ன ரெண்டு வேலை அப்படின்னா, ஒன்னு பெயர் சபை அங்கங்கள்ல இருந்து உண்மையான மணிகள் இருக்கிறாங்க, அவங்களை பிரித்து எடுக்கணும். இந்த வேலைக்கு நம்ம சுருக்கமா ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அறுவடை வேலை அப்படின்னு பொதுவாக வழக்கமாக நமக்குள்ள இருக்கிற வார்த்தை இருக்கு. இது வந்து பரிசுத்தவான்களுக்கு இந்த கடைசி காலத்துல தேவன் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான வேலை. ஆனா இந்த வேலை மாத்திரமே இந்த காலத்துல இல்ல, இந்த சுவிசேஷம் முடிவு வரைக்குமே இந்த வேலை மாத்திரமே பரிசுத்தவான்கள் செய்ய போறதே கிடையாது. சகோதர சகோதரிகளே, இது ஒரு வேலை, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு மாத்திரமே. ஆனா அந்த வேலை தான் இப்ப முக்கியம், அதுதான் பரிசுத்தவான்கள் செய்யணும். ஆனா இன் ஃபியூச்சர் எதிர்காலத்தில் இந்த கடைசி கால பாதகங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான வேலை இருக்கு. அந்த வேலையை பத்தி அநேக சகோதரர்கள் உங்கள் மத்தியில பேசியிருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு வசனம் மாத்திரம் நம்ம அதுக்கு ஆதாரமா வைக்கிறோம். வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 19 வசனம்.
பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன்.
பாத்தீங்களா, இந்த ஒரு தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறிச்சா என்ன ஆகலீங்க? இன்னும் நிறைவேறல. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, பின்பு மிருகம் பூமியின் ராஜாக்கள் அவர்களுடைய சேனைகள் இந்த ஒரு குரூப் சண்டை போட வராங்க. யாரு கூட? குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் அவருடைய சேனை. குதிரையின் மேல ஏறி இருக்கிறவர் யாரு? கர்த்தராகியா இயேசு கிறிஸ்து. அவருடைய சேனை நாம் என்ன சொல்லலாம்? சபை. இது எந்த சபை? ஏழு காலகட்டத்தில் கடைசால சபை. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது மிருகம், போப் மார்க்கம், மற்ற பேர் சபைகளோட ஐக்கியம், இதெல்லாம் இப்ப இருக்குதா? இல்ல, அவங்க மறுபடியும் வல்லமைக்கு உயர்ந்திருக்கிற நிலைமை அது இன் பியூச்சர், எதிர்காலத்தில் நடக்க போறது. அவங்களோட அரசியல் அமைப்புகள் கை கோர்த்து இருக்கும், நல்ல வல்லமையின் உச்சக்கட்டத்தில் இருப்பாங்க. அதான் அந்த தூதன் இந்திரக்கலை என்ன பண்றாரு, நல்லா மேல தூக்குறத பாக்குறோம். அப்போ அந்த உச்சக்கட்டத்தில் இருக்கும் போது அவங்க யார் கூட சண்டை போட வருவாங்களாம்? கர்த்தர் இயேசு கூட. நல்லா கவனிங்க, அழிகிற அமைப்புகளாகி அந்தி கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள், இந்த அமைப்பானது, இந்த சாத்தானுடைய கருவியானது அழியாமையுள்ளதும் கண்ணுக்கு தெரியாதவருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட எப்படி சண்டை போட முடியும்? இல்ல சண்டைக்கு எப்படி வர முடியும்? எப்படி வர முடியும்? அப்ப அந்த இடத்துல அது எதை குறிக்கிறது அந்த சண்டை போட வர்றதுன்னா? அந்த குதிரையின் மேல இருக்கிறவர் கிறிஸ்து அப்படின்னா ஒருத்தரா? இல்ல, கிறிஸ்துனா ஒரு சரீரம், அதுல தலைத்தா யாரு? இயேசு, கர்த்தராகிய இயேசு இல்லீங்களா? மீதி இருக்கிறவங்க யார்? சரீரம் 144,000. அப்ப கிறிஸ்துனா அந்த இடத்துல யாரையுமே அங்க சேர்த்து அடையாளப்படுத்துறத பாக்குறோம். சபை, கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை, பரிசுத்தவான்கள். சோ இங்க அழியாமையில இருக்கிற கர்த்தர் இயேசு கூட டைரக்டா சண்டை போட மாட்டாங்க. இவங்க யாரு கூட அந்த ஒரு போருக்கு வருவாங்க அப்படின்னா, உண்மையாக கடைசி காலத்துல இருக்கிற பரிசுத்தவான்களோட சண்டைக்கு வருவாங்க. இது சண்டை எப்படிப்பட்ட சண்டை அப்படின்னா, சத்தியத்தின் மேலான அந்த ஒரு வைராக்கியத்திலையும் அந்த அன்பிலையும் இருக்கிறதான ஒரு போராட்டமாக இருக்கும். சத்தியத்திற்கு உண்மை கொடுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக அது பரிசுத்தவான்களுக்கு அங்க இருக்கும். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய போராட்டமாக அது பரிசுத்தவான்களுக்கு அங்க இருக்கும். அப்படிப்பட்ட போராட்டம் ரொம்ப சீக்கிரத்துல எதிர்காலத்துல தேவன் இந்த சபைக்கு அனுமதிச்சிருக்கிறார், நியமிச்சிருக்கிறார். அதுக்கு இந்த ஒரு வசனம் அத்தாச்சி நமக்கு போதும். நான் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. யோவான் ஸ்நானகன் கூட இதுக்கு நிழல், ஏரோது பார்த்து நீயும் ஏரோதியாளர் சேர்ந்து இருக்கிறது தவறான உறவு முறை, இந்த உறவு முறை இருக்கக்கூடாது. எவன் சாணகன் சொன்னார் அது போல, அந்திகிறிஸ்த அமைப்பு உலக ராஜாக்களோட சம்பந்தம் கலக்கும் போது நீங்க உண்மையான மனவாட்டின்னு சொல்லிக்கிறீங்க, உண்மையான இயக்க கிறிஸ்து சபை சொல்லிக்கிறீங்க. அப்படி இருந்தா உண்மையான மனவாளனை எதிர்பார்த்துதான் நீங்க என்ன பண்ணிருக்கணும், இருந்திருக்கணும். ஏன் உண்மையான மனவாளனுக்கு வெயிட் பண்ணாம போய் பூமியின் ராஜாக்களோட சம்பந்தம் கலந்தீங்க? உங்களுடைய கற்பம் என்ன ஆயிடுச்சு ஆவிக்குரிய விதத்துல? அந்த ஒரு கற்பானது கெட்டு போயிடுச்சு. நீங்க வேசித்தனம் பண்ணிட்டீங்க. நீங்க உண்மையான மனவாட்டி கிடையாது, உண்மையான கிறிஸ்து சபை இல்ல. ஆனாலும் உங்களுக்கு கிறிஸ்துன்னு பேர் வச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க எந்த கிறிஸ்து? கிறிஸ்துவுக்கு போலியான சபையாகி அந்தி கிறிஸ்து நீங்க தான் அப்படின்னு போப் மார்க்கத்துக்கு உண்மையான பரிசுத்தவான்கள் சாட்சி கொடுக்க வேண்டிய கடைசி காலப்பகுதி. யோவான் ஸ்நானகன் சொன்ன மாதிரி செய்யணும். ஆனா இது சபைக்கு தேவன் வச்சிருக்கிற ரெண்டாவது முக்கியமான, மிக மிக முக்கியமான வேலை. இது ரெண்டாவது வேலை அப்படின்றப்போ, முதல் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டாவது வேலை என்ன ஆகும் ஆரம்பிக்கும். கண்டிப்பா நடந்து கொண்டிருக்கிற அறுவடை வேலையின் காரியங்கள் சீக்கிரம் ஒரு நாள் முடிவை சந்திக்கும். அறுவடை வேலை முடிஞ்சுன்னு பரிசுத்தவான்கள் எல்லாரும் இருதயத்துல உணர்ந்து கொள்வாங்க. அதே நேரத்துல புது சிருஷ்டிகள் சபையாக போறவங்க அட் அ டைம்ல என்ன உணர்வாங்கன்னா, ஆரம்பிச்சாச்சு ரெண்டாவது வேலை, சாட்சி கொடுக்கக்கூடிய காலம். அது இன்னும் வரல, ஃபியூச்சர்ல வரும்போது பரிசுத்தவான்கள் உணர்ந்து கொள்வாங்க. ஆனா நல்லா கவனிங்க, அந்த வாய்ப்புல எல்லாத்தான் நாம எல்லாம் இருக்கிறோம். அந்த வாய்ப்புக்கு போகணும்னா இன்னொரு விஷயம், எல்லாருக்குமே தேவன் அந்த சாட்சி கொடுக்கிற வாய்ப்பு கொடுக்க போறதே இல்ல. அந்த வாய்ப்புக்கு போகணும்னா எப்படி? பேதுருக்கு அந்த மத தலைவருக்கு முன்னாடி போய் நிக்க வைக்கிறாருனா, அதுக்கு முன்னாடி பேதுருக்கு ஒரு ப்ரிப்பேர்மெண்ட் அவசியம். ஒரு ப்ரிப்பேர்னா சொல்லலாம், ஒரு ஆயத்தப்படுத்துகிற வேலை, பேதுருவா ரெடி பண்ற வேலை அவசியம். உண்மை நமக்கு கண்ணுக்கு தெரியாத விதத்துல அந்த வேலைக்கு தேவன் சரியான பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது நமக்கு தெரியுதா தெரியலையா? நமக்கு தெரியல. ஆனா நாம் உணர வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஆயத்தப்படுத்துகிற வேலைக்குள்ள நாம் இருக்கிறோமா? ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி உணரலாம்? கடைசி காலத்துல செய்ய போற ரெண்டாவது வேலையாகி ஆயத்த சாட்சி கொடுக்கிற வேலைக்கு ஆயத்தப்படுத்துகிற அந்த தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குள்ள நாமும் ஒருத்தராத்தான் இருக்கிறோமா? எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? அதுக்குத்தான் பேதுருவ நாம் இன்னைக்கு லெசனா வச்சிருக்கோம். பேதுருவ தேவன் அப்படியே பயன்படுத்த முன்பாக எப்படி ஆயத்தப்படுத்தினார் உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் இப்பதான் விலைக்கு சொன்னேன். சும்மா இல்ல, எந்த கோஸ்தே நாள பரிசுத்தாவை கொடுத்தவனே பேதுருவ போய் நிப்பாட்ட வைக்கல. புறஜாதிகள் இருந்து அந்த யூதர்கள்கிட்ட பேசின உடனே டைரக்டா பேதுருக்கிட்ட போகல. அது ஒரு படிப்படியான வளர்ச்சி சகோதர சகோதரிகள. முதலாவது கண்ணுக்கு தெரியாத ஜனங்கள்கிட்ட சத்தியம் பேசணும். ரெண்டாவது தங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற தங்களுடைய உற்றார் உறவினர்கள், தங்களுடைய சொந்தக்காரங்க, தான் பெயர் கிறிஸ்தவ சபையில பழகினவங்க அவங்க கிட்ட ட்ரூத் பேசணும். இந்த சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்தா தான் ஒரு நாளைக்கு இந்த சபைகளை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் கிட்ட போய் கூட சாட்சி கொடுக்கறதுக்கு தேவன் வழி நடத்துவார். சகோதர சகோதரிக்கு ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். அன்னைக்கு எப்படி யூத மத தலைவர்கள், அவர் பெரிய ஜட்ஜு, பயங்கரமான படிப்பாளி, பயங்கரமான செல்வவான், அந்த பிரதான ஆசாரியன் பேதுரு சாதாரண மீன் பிடிக்கிற வகுப்பார்ல ஒருத்தர் போய் நின்னாவே பார்த்து பயப்படக்கூடிய நிலைமை. அந்த யூத கோர்ட்டு 70 பேர் பயங்கரமான படிப்பாளிகளா இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி வாய் திறக்கிறதுக்கே கை கால் நடுங்கணும். அவங்க முன்னாடி எவிடன்ஸ் வைக்கணும்னா பயங்கரமா இவர் ஒரு படிச்சவரா இருக்கணும். ஆனா அது எல்லாமே இல்ல. ஆனா அங்க போய் நிக்கணும். நிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், தேவனுடைய கருத்திற்குள்ள இருந்து அந்த ஆயத்தப்படுத்துற வேலைக்குள்ள பேதர் இருந்தனால மாத்திரம்தான் அந்த தைரியத்துல அங்க போய் நிக்க முடிஞ்சு. முக்கியம் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கூட அப்படித்தான் இருக்கிறாங்க. நிழல் யூத மத தலைவர்கள்னா நிஜம் கிறிஸ்தவ மத தலைவர்கள் கண்ணுக்கு தெளிவா பார்க்கிறோம். பயங்கரமான படிப்பாளிகள், டிடின்னு பின்னாடி போட்டுக்கிறாங்க, டாக்டர் ஆஃப் டிவைனிட்டி. மாத்திரம் இல்ல, எக்கச்சக்கமான பட்டங்கள் வாங்கிக்கிறாங்க, நல்ல செல்வங்கள் அவங்க கிட்ட இருக்குது. ஒவ்வொரு நாட்டோட அரசியல் தலைவர்கள் போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கூட இருக்கிற கார்டினல்ஸ், பிஷப்ஸ் எல்லாரையுமே நான் நல்லா கவனிக்கிறோம். ரொம்ப பிராக்டிக்கலாகவே இந்த விஷயங்கள் அங்க இருக்குது. ஆனா இவங்க முன்பாக போய் நிக்கணும்னா அதுக்கு கூட கடைசி கால பரிசுத்தவான்களுக்கு ஒரு தைரியம் அவசியம். சோ அந்த தைரியத்தை தேவன் அவங்களை ஆயத்தப்படுத்துகிற வேலையில அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அது எல்லாருக்குமே தெரியாது, ஆனா உள்ள ரெடி ஆயிட்டு இருப்பாங்க அந்த உண்மையான பரிசுத்தவான்கள். சகோதர சகோதரிக்கு எப்படி தேவன் கொடுப்பார் அந்த தைரியத்தை? தேவன் இப்போ அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, மொதல் அறுவடை வேலை, இந்த மொதல் வேலையிலே ரெண்டாவது வேலை செய்யற மாதிரியான தைரியத்தையும் எல்லா விதமான ஆயத்த ஏற்பாடுகளையும் தேவன் இந்த மொதல் வேலையிலேயே அவங்களுக்கு கத்துக் கொடுத்துருவார். எப்படி கத்துக் கொடுப்பார்னா, இந்த அறுவடை வேலையிலேயே அவங்க தைரியமாக கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து, முதலாவது கண்ணுக்கு தெரியாத அநேக கிறிஸ்தவர்கள் கிட்ட சாட்சி கொடுக்கிறவங்க அவங்க இருப்பாங்க. அதாவது எல்லாம் அதுக்குன்னு நம்ம போய் வைராக்கியமா வீடு வீடா மத்த கிறிஸ்தவமாய் செய்யறது அப்படி நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். தேவன் அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும் போதெல்லாம் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. ரெண்டாவது, தங்களுடைய சொந்தக்காரங்க கிட்டே தைரியமா பேசுவாங்க. இது ரொம்ப முக்கியமான பிராக்டிக்கல் விஷயம். ஏன்னா இன்க்ளூடிங் நான் என்னையும் சேர்த்தா சொல்றேன், ஏன்னா இது எல்லாருக்குமே உரியதான சத்தியமாக அங்க இருக்குது. சில நேரம் நம்முடைய நேபர்ஸ் பார்க்கும்போது கூட, நம்மளுடைய பலகிரமை பார்க்கும்போது கூட மனசுல ஒரு உந்துதல் இருக்கும், இவங்க கிட்ட சத்தியம் பேசலாமே அப்படின்னு. ஆனா பேசினா நீ சின்ன பையன், நீ இவரு, நீ அவருன்னு அவர் பேசிடுவாரோ, நமக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோ, ஏதோ ஒரு வெக்கம் இல்லாட்டி ஒரு கூச்சம் சத்தியத்தை நிமித்தம் நான் சொல்றேன், நம்ம மனசுல அங்க வளர்ந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் தேவன் நீக்கிறதுக்காக அந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் தருகிற வாய்ப்புகள். அதெல்லாம் ஜஸ்ட் பைபிள் ஒருத்தர் பஸ்ல போறோம், பக்கத்துல ஒருத்தர் வைராக்கியமா பைபிள் படிச்சுட்டு இருக்கிறார், பார்த்தாவே நல்லா வைராக்கியம் இல்ல கிறிஸ்தவம் தெரியுது. அவர் கேட்டுட்டு கனி கொடுக்கிறார் கனி கொடுக்கல, அது ரெண்டாவது விஷயம். பட் அவர்கிட்ட என்ன பண்ணலாம், பேசலாம், மனசுல பரிசுத்தா உணர்த்தும் போதே அது ஒரு கிரேட் சான்ஸ். இந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணோம்னா பின்னாடி அந்த பெரிய வாய்ப்புக்குரிய தகுதிகளை தேவன் நம்ம கிட்ட கொண்டு வருவார். ஆனா நிறைய நேரங்களில் நாம் செய்கிற தவறு அந்த மாதிரி வாய்ப்புகளை என்ன பண்றதில்ல, பயன்படுத்துறது இல்ல, கேஷுவலா ரொம்ப சாதாரணமாக அந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாமே ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. பின்னாடி நடக்கக்கூடிய வேலைகளுக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்துவதற்காக அந்த வாய்ப்புகள் தரார். அந்த பார்வையில அந்த வாய்ப்புகளை நம்ம பாக்குறது இல்ல. சோ தேவன் கொடுக்கிற அனுபவங்களை மிஸ் பண்ணும் போது, அதை கேஷுவலாக எடுத்துக்கொள்ளும் போது, அந்த தகுதிகளை சரியான விதத்துல தைரியத்தை நமக்குள்ள வளர்த்துக் கொள்றது இல்ல, வாய்ப்புகளை வீணடிக்கிறோம். இதனுடைய விளைவு என்ன ஆகும், ரொம்ப சீக்கிரத்துல ஃபியூச்சர்ஸ் வாய்ப்பு கூட நம் கையை விட்டு போகும். தேவனுடைய வேலைகளை செய்கிறவங்க தான் அந்த கடைசி கால பரிசுத்தவான்கள். அந்த வேலையிலிருந்து அகற்றப்படுகிறோம் அப்படின்னா நாம் யார், சகோதர சகோதரிகள். சோ அந்த ஆழத்தை தேவன் நமக்கு அங்க கொடுக்கிறார் அப்படின்றத அங்க பாக்குறோம். சோ உண்மையிலேயே இன்னைக்கு நமக்கு சத்தியத்தை கொடுத்து சாத்தி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகள் கண் முன்பாக இருக்கிறதா நாம் மறுபடியும் சொல்றோம். இது வந்து வாலண்டியரா போய் நம்ம மத்த கிறிஸ்தவர்கள் மாதிரி செய்யறது இல்ல, நாம் பரிசுத்தவான்களா இருக்கிறதுனால, தேவன் நமக்குள்ள பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறதுனால, அந்த ஆவியின் உந்துதல்ல தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த வாய்ப்பு வரும்போது உணர்வோம், உணரும் போது அந்த சாட்சி கொடுக்கிற வேலைகள் தைரியமாக அங்க செய்யணும். அந்த இருதயத்துல நாம் அங்க வளர்ந்திருக்கணும், அந்த தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளும் போதுதான் கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து சாட்சியாக கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய மாம்சத்தில் இருக்க அந்த பலவீனங்களாகிய கூச்சம் வெக்கம் இதெல்லாம் குறையும், ஒரு விதமான தைரியம் நமக்குள்ள அங்க வரும். இந்த தைரியம் நாளுக்கு நாள் மென்மேலும் வாய்ப்புகள் தந்து தேவன் பாலிஷ் பண்ணுவார், சுத்திகரிப்பார். ஒரு கட்டத்துல தேவன் எதிர்பார்க்கிற மாதிரியாகிய சாட்சி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் ஒரு கட்டத்துல வந்து நிற்போம் சகோதர சகோதரிகளை. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி சரியாக அந்த ரெண்டாவது வேலையை செய்ய முடியும். ஆனா இந்த வாய்ப்புகளை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தாம, ஏன்னா நல்லா நாம் கவனிக்கணும், அந்த வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் நிறைய நேரங்கள்ல அதுக்குரிய சிந்தையில அதை நம்ம பார்க்கணும். ஆனா அதுக்குரிய சிந்தையில நம்ம அதை பார்க்கறதுக்கு தவறுறோம். அந்த அந்த சிந்தையில அந்த பார்வையில அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்றது இல்ல. இது போனா இன்னொன்னு, இல்லாட்டி இப்போதைக்கு நம்ம பேசாம இருந்துக்கலாம் இப்படின்னு ரொம்ப கேஷுவலா போறோம். அது அது வந்துட்டு நமக்கு அது சாதகமான ஆசீர்வாதமான விஷயம் இல்ல சகோதர சகோதரிகளே. அது நம்ம அநேக எச்சரிப்புகள் நமக்கு தேவன் அநேக சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். இது நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் அந்த வேலை தான் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதுதான் நாம செய்யணும். சோ முகம் தெரியாத கிறிஸ்தவர்கள்ட்ட முதல்ல, பின்பாக நம்ம தெரிஞ்ச ஜனங்கள் சத்தியத்தை கொடுத்து சாத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தேவன் தருவார். அது நமக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறதாக இருந்தாலும், துன்பத்தை ஏற்படுத்துகிறதாக இருந்தாலும், வாய்ப்பு தேவன் தருகிறதாக நாம் உணர்ந்தோம் அப்படின்னா அந்த வாய்ப்பை செய்ய வேண்டியது அவசியம். அந்த ஒரு பார்வை மாத்திரம் வேலை தரும்போது இருக்கட்டும், மற்ற பார்வைகள் நமக்கு வேணாம் சகோதர சகோதரிகளே. சோ அது இருக்கும்போது நாளுக்கு நாள் பின்பாக செய்ய போகிற பெரிய வேலைக்கு தேவன் வழிநடத்துவார். ஆனா எச்சரிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த வேலை தேவன் எல்லாருக்கும் தரப்போறதே இல்லை. ஆனா அந்த வேலையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் தேவன் எல்லாருக்கும் தருவார். வாய்ப்பை யார் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேலை. வாய்ப்பை யார் சரியா பயன்படுத்தலையோ அவங்களுக்கு அந்த வேலை கூட இல்லை. இன்க்ளூடிங் உங்களுக்கும் சரி நமக்கும் சரி, எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அந்த நிலைமை தான் சகோதர சகோதரிகள். பாருங்க நம்முடைய வேலை, நம்முடைய ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. நம்முடைய இன்னைக்கு அட் எ டைம்ல நமக்கு தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு நாளுமே ஒரு சகோதரர் சொல்லும் போது அது ஒரு பொன்னான நாளாக நினைக்கணும். நம்முடைய ரட்சிப்பு சமீபமாகிக் கொண்டிருக்கிறது என்னும் போது அந்த ரட்சிப்புக்கு நம்மை தயார்படுத்தும் இன்னமாகத்தான் ஒவ்வொரு நாளும் இனிமேல் அமையும். அந்த ரட்சிப்புக்கு தயார்படுத்தும் இன்னமாகத்தான் ஒவ்வொரு நாளோட அனுபவங்கள் இனிமே அமையும். இந்த பார்வையை ஒவ்வொரு அனுபவங்கள் மேலையும் தயவு செஞ்சு வைக்கணும். எந்த ஒரு அனுபவங்களையும் சாட்சி கொடுக்கிற அனுபவம் மாத்திரம் நான் இந்த லிஸ்ட்ல வரல, மற்ற அனுபவங்களையும் கூட கேஷுவலா எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கே அது ஒரு பாதகமாக அங்க ஆகிவிடும் சகோதர சகோதரிகளை. சோ அந்த வாய்ப்புகளை நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பேரு சரியாக பயன்படுத்தினார், கவனித்தார். கவனிக்கும் போது ஒரு கட்டத்துல யூத மத தலைவர்கள் முன்னாடி தேவன் நிக்க வச்சார். கண்டிப்பா தேவன் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கொடுக்கும் போது அந்த அனுதின ஜபத்துல எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி இன்றைய நாள் கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. அந்த பார்வையோட தான் அந்த நாளை கூட நாம் அணுக வேண்டியவங்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க மனசுல வைங்க, அது ரொம்ப முக்கியமான காரியமாக அங்க இருக்கிறது நாம அங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அந்த நிழல் நிஜம்லாம் ரொம்ப ஆப்டா ஒத்து போகும். பேதுரை பார்க்கும்போது அவர் படிப்பறியாதவர், பேதமையுள்ளவர். பிரதான ஆசாரியன் பார்க்கும்போது நல்ல நாளை பரிசுத்தவான்கள் கடைசி காலத்துல அப்படித்தான் இருப்பாங்க. மிகப்பெரிய ஆடம்பரமா இருக்கிற அந்த போப் மார்க்கத்துக்கு மிருகத்துக்கு எதிராக சாட்சி கொடுக்கும் போது அப்படி கொடுக்கிற பரிசுத்தவான்கள் உலகத்துல பெரிய ஞானிகள் இல்ல, உலகத்துல பெரிய ஐஸ்வர்யவான்கள் இல்ல, உலகத்துல பெரிய உள்ளவர்கள் இல்ல. உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளையும் பலமுள்ளவர்களை பொறுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களையும் செலக்ட் பண்ணிருக்கார். அப்படித்தான் இருப்பாங்க கடைசி காலத்துல சாட்சி கொடுக்க போற பரிசுத்தவான்கள் கூட சகோதர சகோதரிகளே. அந்த பாடம் மிக முக்கியமாக இருக்கிறத நீங்க மனசுல வைங்க. சோ இப்போ நம்ம இந்த நாலாம் அதிகாரத்தில் சில ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ், இது ரொம்ப முக்கியமான பாடம். ஆனா இந்த சாட்சி கொடுக்கிற விஷயத்துல இது நம்முடைய வேலையை போய் குறிச்சதான பாடம், நம்முடைய சிந்தை ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குதுன்னு சொல்ற பாடம் மாத்திரம் இல்ல, நம்முடைய பார்வை ஒவ்வொரு அனுபவங்களையும் எப்படி இருக்குதுன்னு சொல்ற பாடம் இது. சோ அதை நீங்க கவனிங்க. அதே நேரத்துல நம்ம இங்க இந்த இடத்துல பார்க்கும் போது நீங்க அந்த நாலாம் அதிகாரத்துல கவனிச்சீங்கன்னா இந்த தைரியத்தை தேவன் இந்த அனுபவங்கள் மூலமா கொடுக்கிறார். நாம் கூட அந்த இரண்டாவது வேலையை செய்வதற்கு தேவன் இந்த தைரியத்தை இந்த அனுபவங்கள் மூலமா தான் நம்ம கொண்டு வரார். தைரியம் வளரும். ஆனா இந்த இடத்துல இந்த தைரியத்தை தேவன் வழி நடத்தி கொண்டு வந்துட்டாலும் அதை வச்சு பேதுரு அந்த இடத்துல பேசினாரா அப்படின்னா அதை வச்சு பேசல. வசனம் அங்க சொல்லும் போது அந்த ரெண்டு வார்த்தை சேர்த்து சொல்லுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த எட்டாவது வசனம் பாருங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. இந்த இடத்துல தைரியம் மாத்திரம் பத்தாது, இன்னொன்னு ரொம்ப அவசியம். இந்த சாட்சி கொடுக்கணும்னா பேதுரு பரிசுத்த ஆவி. சோ பெருசுனால தைரியம் நல்லா வளர்ந்துருந்து பரிசுத்தாவின் மன்னிடத்துல அந்த வேலை இல்லைன்னா பெரிய ஜட்ஜு ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாலும் ஜட்ஜு கரெக்டா கேள்வி கேட்டு நம்மளை குற்றம் பிடிச்சிருவார். ரொம்ப ஞானமா பேசணும், தெளிவா பேசணும். பரிசுத்தாவி இல்லைன்னா அவ்வளவு தெளிவா ஞானமா பேசுற அந்த இடத்துல பேசிருக்க முடியாது. எதிர் பேசாத படிக்கு, ஆனா எதிர் பேசாத படிக்கு பேசுறாருன்னா ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் பரிசுத்தாவின் வழிநடத்துதல் அவருக்கு இருந்துச்சு. இது கூட இந்த இரண்டாவது வேலையை செய்யற பரிசுத்தவான்களுக்கு ரொம்ப அவசியம். முதலாவது இந்த அனுபவங்கள் மூலமாக கிடைக்கிற தைரியம், இரண்டாவது சகோதர சகோதரிகளே பரிசுத்தாவின் வழி நடத்துதல். இது கடைசி கால பரிசுத்தவான்களுக்கு ரொம்ப அவசியமான விஷயம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல அது இருக்குதா செக் பண்ணி பார்க்கலாம். பரிசுத்தாவின் வழி நடத்துதல் என்று சொல்லும் போது இது கூட நீங்க நல்லா புரிந்து கொள்வீங்க என்று நம்புறேன். இரண்டாவது வேலை செய்யத்தக்கதாக பரிசுத்தாவின் வழி நடத்துதல். அந்த சாட்சி கொடுக்கணும்னா அந்த அளவு ஞானம் வேணும், அந்த அளவு தெளிந்த புத்தி வேணும், எல்லா விஷயங்களையும் ஒரு மெச்சூரிட்டி ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவத்துக்கு அந்த பரிசுத்தவான்கள் சரியா வளர்ந்திருப்பாங்க. இதுல இன்னும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஏதோ ஒண்ணுல மாத்திரம் அவங்க வளர மாட்டாங்க. அந்த சாட்சி கொடுக்க போறவங்க ரெண்டுலயுமே சரியாக ஈக்குவலா சைமன்டேனியஸா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருப்பாங்க சகோதர சகோதரிக்கு. போலீஸ் பீட்ல வளர்றதுன்னா என்னது, இந்த பாயிண்ட் வந்து நம்ம அநேக இடங்கள்ல பேசிருக்கிறோம். பரிசுத்தாவி பொதுவாகவே நமக்கு இரண்டு வழிகள்ல கிடைக்குது. ஒண்ணு, நம்ம எல்லாம் புது சிருஷ்டிகள், பரம அழைப்பை நம்ம பிடித்துக் கொள்ளணும், அழியாமை வாய்ப்பை பிடித்துக் கொள்ளணும். பிடித்துக் கொள்ளணும்னா நமக்கு அநேக வழிநடத்துதல்கள் சத்தியங்கள் தேவை. அதை பெறுவதற்காகத்தான் எங்க வரணும், இந்த மாதிரி பரிசுத்தவான்களுடைய கூடுகைக்கு வரும் இல்லைங்களா. இந்த கூடுகைக்கு வரும்போது நம்ம எங்க இருந்துதான் வரோம்னா உலகத்துல இருந்துதான் வரோம். அப்ப நிறைய உலக கவலைகள், உலக ஆசைகள், அது எதுன்னு சிந்தனையில இருந்துட்டு அப்படியே தான் எங்க வந்து உட்காருவோம், எக்லீஷால வந்து உட்காருவோம். இப்போ இந்த இடத்துல நம்மளை திவ்ய சுபாவத்துக்கு வழிநடத்துற மாதிரி தேவன் சத்தியங்கள் அங்க கொடுக்க போறாரு. ஆனா அதை கொடுக்கற அளவுக்கு நம்ம இருதய ரெடி ஆயிட்டு வந்திருக்கா அப்படின்னா தயாராயிட்டு என்ன பண்றது அநேக நேரங்கள்ல வர்றதில்ல. அப்போ அந்த நேரத்துல தேவன் என்ன பண்றாருன்னா, நீங்க வந்து நல்லா வளரணும், உங்ககிட்ட எவ்வளவு குறைகள் இருக்கு, எவ்வளவு மைனஸ் பாயிண்ட் இருக்கு, எவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, நான் உங்களுக்கு இந்த கூடுகைகளை சத்தியத்தின் மூலமா உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆனா அதை நான் சொல்லணும்னா அதுக்கு அளவுக்கு நீங்க இருதயம் ரெடி ஆயிட்டு வந்திருக்கணும். ஆனா உங்க இருதயம் அந்த அளவுக்கு ரெடி ஆகாம நிறைய உலக கவலைகளை நிறைஞ்சு வந்து என்ன பண்ணிருக்கீங்க, பாவத்திலே பலவீனத்திலே விழுந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்க. இது நான் உங்களை பார்த்து சொல்றது இல்ல, ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனுக்காக அப்படி நான் சொல்றேன். தேவன் அந்த மாதிரி நமக்கு அங்க சொல்றாரு. அப்போ இப்ப நான் இந்த சத்தியங்கள் தரும்போது அதை நீங்க உங்களால என்ன பண்ணிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அதனால இந்த கூடுகையின் ஆரம்பத்தில இருந்து முடிவு வரைக்கும் தேவன் நமக்கு தருகிற எச்சரிப்புகளையும் ஆலோசனைகளையும் வழிநடத்துதல்களையும் வசனத்தின் மூலமாக தருகிற எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்வதற்காக இந்த நேரங்கள்ல மாத்திரம் நமக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படும். அப்படின்னா பேசுற சத்தியங்கள் வந்து எவ்வளவோ உலக கவலை இருந்தாலும் சமாதானத்தோட கேட்போம், சந்தோஷமா கேட்போம், நல்லா புரியும், குழப்பங்கள் அங்க இருக்காது. அதான் அது ஒரு பரிசுத்தாவியோட கைடன்ஸ். இப்படி ஒரு விதத்துல தேவன் பரிசுத்தாவி கொடுக்கிறார். இது எவ்வளவு நேரம் தான் இருக்கும் அப்படின்னா அந்த கூடுகையின் முடிவு வரைக்கும் தான். கூடுகை முடிஞ்ச உடனே மறுபடியும் உலகத்துக்குள்ள போவோம். அந்த சந்தோஷம் சமாதானம் சில நேரங்களில் நிறைய நேரங்கள் அதை களைஞ்சு போறது நம்மளே அங்க உணர்ந்திருக்க முடியும். இதுக்கு பேர் என்னன்னா தற்காலிகமான பரிசுத்தாவி. பட் இது வந்துட்டு நம்மள அந்த சாட்சி கொடுக்கறதுக்கு வழி நடத்தினா வழி நடத்தவே வழி நடத்தாது. இது ஜஸ்ட் அந்த உணர்த்துதலுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வல்லமை அவ்வளவுதான். ஆனா இன்னொரு விதமா தேவன் கொடுக்கிறார். அது நம்முடைய அனுதின வாழ்க்கையில நான் செய்கிற தனிப்பட்ட ஸ்டடிஸ், தனிப்பட்ட படிப்புகளின் மூலமாக வருகிற பரிசுத்தாவி. இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? தனிப்பட்ட ஸ்டடிஸ் மூலமா நமக்கு எப்படி ஹோலி ஸ்பிரிட் வருது அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு உலக பிரகாரமான மனுஷனே குழந்தையா இருந்தா ஒரு மனுஷனா புருஷனா வரும்போது அவருக்குள்ள நிறைய குணலட்சணங்கள் உருவாகுது. அது நல்ல குணலட்சணமா இருக்கட்டும், தீமையான குணலட்சணமா இருக்கட்டும், ஆனா அது உருவாகுது. அது அவர் எங்க இருந்து கத்துக்கிறார்? அவரு நிறைய விஷயங்கள் ஸ்கூல்ல என்ன பண்றாரு, அவரு படிச்சு அந்த விஷயங்கள் இருதயத்துல போய் என்ன ஆயிருது, அவருக்கு செட் ஆயிருது. அந்த செட் ஆகிற விஷயம் தான் நாளுக்கு நாள் அப்படியே கேரக்டராக என்ன ஆகுது, உருமாறும். உலக பிரகாரமான மனுஷன், உலக பிரகாரமான வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் போது தேவனுடைய சர்வ வல்லமை இல்ல வார்த்தைகளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் யோசிப்பார். அந்த வார்த்தைகள் புது சிருஷ்டியாக இருதயத்துக்குள்ள போகும்போது, அந்த ஸ்டடிஸ் ஒரு புது சிருஷ்டி பண்ணும் போது, அந்த படிப்புகள் மூலமாக சத்திய வார்த்தைகள் உள்ள போய் அது மனசுல நல்லா செட் ஆயிரும். செட் ஆகி அதுவே நல்ல ஆவிக்குரிய நற்கணிகைகளை தரக்கூடிய அந்த குணலட்சணங்களாக நாளுக்கு நாள் உருமாறும். இதுதான் ஸ்டடிஸ் மூலமாக நாம் பெறுகிற பரிசுத்தாவி. இது எல்லாமே அனுபவங்கள் மூலமாக நாம் சொல்லுகிற விஷயங்கள் தான், சரிங்களா? சோ அப்படி நம்ம பெறுகிற பரிசுத்தாவி, இதுக்கு பேரு நிரந்தரமான பரிசுத்தாவி. இந்த பரிசுத்தாவி தான் அது போய் செட் ஆயிரும். எது வரைக்கும் தெரியுங்களா? நம்முடைய மரண பரியந்தம் வழி நடத்துற வளர்ப்பு வல்லமையா போய் இருதயத்துல பதிஞ்சிரும். அந்த வசனம் நம்மை வழி நடத்தும். அந்த வல்லமே நம்மளை கடைசி வரைக்கும் இந்த இந்த விஷயங்களை இப்படி இப்படி நடந்து கொள்ளும் வழி நடத்தும். இந்த வல்லமை தான் ரொம்ப அவசியம். இந்த வல்லமையில ஒருத்தர் வளரணும், இந்த பரிசுத்தாவில நிறையணும், ஒரு மெச்சூரிட்டி ஒரு பக்குவத்தை அடையணும். இது அடைஞ்சாதான் அந்த இரண்டாவது வேலையை செய்யறதுக்கான தகுதியை அவர் அடைவார். தேவன் கூட அப்படிப்பட்ட விதத்துல இது மத்ததுல தேவன் பாத்துக்கிறார். அந்த ஸ்டடிஸ் நீங்க பண்ணும்போது அதுக்கேத்த அனுபவங்கள், அந்த சத்தியம் எப்படி போய் பதியணுமோ அதுக்கேத்தாப்புல எல்லா அனுபவங்களும் அதெல்லாம் தேவன் கொடுக்கிறார். அவர் சைடு செய்யற 99% வேலைகளை அவர் செஞ்சார். நம்ம சைடு எவ்வளவு தான் எதிர்பார்க்கிறார்? 1% அந்த ஸ்டடி மாத்திரம் தான் எதிர்பார்க்கிறார். அதுக்கு அதுவே நிறைய நேரத்தில் நாம் பலவீனங்களை செய்யறதில்லை. ஆனா அது நம்ம குறைகளை திருத்திக் கொள்கிற சத்தியமாகத்தான் அது நமக்கு அங்க இருக்கு. அதெல்லாம் சரியாக அங்க செய்யும் போது பரிசுத்தாவி நிறைவை அடைவோம். அந்த நிறைவு இருந்தா மாத்திரம் தான் எங்க போய் நிக்க முடியும்னா சீக்கிரத்துல சாட்சி சொல்லக்கூடிய வேலை கூட நாம் செய்ய முடியும். இது வந்து அந்த வேலையை செய்கிற பரிசுத்தவான்கள் யாருன்னு நமக்கு தெரியாது தேவன். ஆனா இது பாருங்க, பச்சை பாதம் உள்ளவரா இல்லாதவரா? தேவன் இல்லாதவர் இல்லைங்களா? உள்ளவர் அல்ல. எல்லாருக்குமே இந்த வாய்ப்புகள் தரார். பரிசுத்தாவில வளர்றதுக்கும், அதே நேரத்துல தைரியமாகிய சகல விதமான அனுபவங்கள்ல வளர்றதுக்கும் கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாம ஸ்டடிஸ் பண்றது யாரு கையில இருக்குது? நமக்கு நேரமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் தேவன், நாம யூஸ் பண்றது இல்ல. தவறு நம்ம சைடு இருக்குது. அனுபவங்கள் தேவன் தராம இருக்கிறாரா? நிறைய தராரு. நம்ம ஆவிக்குரிய கண்களை பார்த்து உணர்ந்து கொள்கிறோம். தேவன் வாய்ப்புகள்லாம் சமமாத்தா வைக்கிறார். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வர்றவங்களுக்கு தான் அந்த தகுதி, ஒரு மார்க் அடையும் போது தான் அவங்களுக்கு அந்த பெரிய வாய்ப்பு கூட தேவன் தரார். அப்படி பர்றவங்க தான் அந்த ஒரு மிகப்பெரிய சுவாகியத்தை அடைய முடியும். ஏன்னா அது பெரிய வாய்ப்பு சகோதர சகோதரிகளுக்கு, இன்க்ளூடிங் பேதருக்கு. கவனிங்க, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் கர்த்தர் ஏசு அதே ஆலோசனை சங்கத்துல அவர் நின்ன இடத்துல நின்று என்ன பண்ணார், சாத்தி கொடுத்தாரா இல்லைங்க? அந்த இடத்துல பேதரை கொண்டு வந்து நிக்கும் போது அங்கே நான் சில பாயிண்ட்ஸ்லாம் கூட சொல்ல மறந்துட்டேன். பேதர் நிக்கும் போது அந்த இடத்துல உண்மையிலே என்ன என்ன அனுபவம் அவருக்கு இருந்திருக்கும்? ரொம்ப சந்தோஷம் இருந்திருக்கும். கர்த்தர் இயேசு நின்ன இடத்துல இருந்து அவர் பேசின ஜனங்கள் கிட்டயே மறுபடியும் இன்னொரு சாட்சி கொடுக்கறதுக்கு தேவன் குப்பையா இருக்கிற எனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? இவ்வளவு பெரிய சிலாக்கியம் கொடுத்திருக்காரு. சந்தோஷத்தோட பேதர் அங்க பேசிருப்பார். உண்மையாதான் கர்த்தர் இயேசு போலவே, அதே போலவே இந்த சத்தியத்துக்கு எதிரிகளா இருக்கிறவங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி கொடுக்க வேண்டிய வேலை. அது எல்லாருக்கும் தேவன் தரது இல்ல, தகுதி இல்லவர்களுக்கே தேவன் தருகிறார். சகோதர சகோதரிக்கு இந்த வார்த்தைகளை பேசும்போது நமக்கே பலன் இல்ல, நமக்கே தகுதி இல்ல. நம்மை நினைச்சு பார்க்கும் போது நம்ம ஜீரோ என்றே தோன்றுகிறது, பூஜ்யம் என்றே தோன்றுகிறது. ஆனா என்ன உணர்கிறோம்? தேவன் ஒரு சத்தியங்கள் கொடுத்தா நம்ம பயப்படுறதுக்காக என்னைக்கும் கொடுக்கறது இல்ல. நம்மளை பயப்பட செய்கிறவரும் அவர் கிடையாது. ஒரு சத்தியம் நமக்கு தேவன் கொடுக்கும் போது நம்ம கிட்ட என்ன குறைகள் இருக்குது, என்ன எந்த அளவுக்கு பிரஸ் பாண்டிக்கணும், இன்னும் எந்த அளவு நம்ம ஓட வேண்டி இருக்கு, வளர்ச்சி பாதையில் என்ன எவ்வளவு தூரத்தை நாம் அடைய வேண்டி இருக்குது, அந்த பாயிண்ட் மாத்திரம் தான் தேவன் சொல்றார். இனி கூட வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த சத்தியங்கள் தேவன் சொல்றார். இல்லாச்சும் அது கூட என்ன பண்றது இல்ல. நம்ம கவனிக்கிறோம், சோ வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இவ்வளவு நாள் இந்த விஷயங்களை குறைவுபட்டவங்களா இருந்தோம் அப்படின்னா, இனி அந்த சிந்தையோட நாம் நடந்து கொள்வதற்கு எல்லா முயற்சிகளும் தானிக்கத்தக்கதாக நாம் எடுக்கலாம். அதுக்கு மேல நம்மளுடைய குறைவுகளை நிறைவேற்றுகிற தேவன் இருக்கிறார், அந்த ஒரு நம்பிக்கை போதும், மற்ற எல்லா விஷயங்களையும் தேவன் சரியாக்குவார் சகோதர சகோதரிகளே. பைனலா ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்றேன், நாம் பார்க்கலாம் என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது அவ்வளவு பெரிய பிரதான ஆசாரியர்கள் சத்த புஸ்தகம் அவங்க கையில தான் இருக்குது, ஆனா பேரு வசனத்தை சொல்லும் போது எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த வசனத்தோட அர்த்தம் யாருக்கே தெரியல, அந்த நீதிபதிக்கே தெரியல, பிரதான ஆசாரியனுக்கே தெரியல. மாத்திரம் இல்ல, அந்த சத்தியசரி சொல்லிட்டாரு, சொன்னதுக்கு அப்புறமா அதை ஏற்று இருக்கணும் இல்லைங்களா? அந்த ஆலோசனை சங்கம் என்னதான் முடிவு எடுக்கிறாங்க, இனி இந்த நாமத்தை குறித்து மறுபடியும் பேசக்கூடாதுதான் முடிவு எடுக்கிறாங்க. அது போலதான் இப்படி கடைசி கால பரிசுத்தவான்கள் கொடுக்கிற சாட்சியை கூட இந்த மத தலைவர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன், அவங்களுடைய விசுவாசிகள்ட்ட போய் சொல்லும் போதே அவங்க என்னத்தான் சொல்றாங்க, எங்க பாஸ்டர் போய் ஒன்றை விட்டு பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, அவர் சொல்லாதையா நீங்க சொல்ல போறேன்னு நம்மள கேக்குறாங்க. விசுவாசிகளே இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது மத தலைவர்கள் என்ன மாதிரி கண்டிஷன்ல இருப்பாங்க யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகள். அப்படித்தான் இருக்கும் நம்முடைய நிலைமையும். சரி, ஏன் அந்த யூத மதத்தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளல, அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போது பிரதர் அருமையா கமெண்ட்ஸ்ல சொல்றாரு, ரீப்ரிண்ட்ஸ்ல, அவங்க கிட்ட இருந்த அந்த அதிகமான படிப்பறிவு, அதிகமான ஞானம், அதிகமான செல்வம், அதிகமான ஆடம்பரம், இது எல்லாம் தான் சாதாரணமான மனுஷனை தேவன் பயன்படுத்தும் போது அவங்க அந்த சத்தியத்தை பார்க்காம எதை பாத்துறாங்க, அந்த சூழ்நிலைகள், நம்ம இப்படி இருக்கிறோம் இவன் சொல்லி நம்ம கேக்குறதா, இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வந்து இந்த பொருளாதாரமான விஷயங்கள் தான் அவங்கள அந்த சத்தியத்தை கவனிக்க விடாம போயிருச்சு. அது போலதான் வரப்போகிற கிறிஸ்தவ மத தலைவர்கள் கூட இருக்கும், சாட்சி சொல்ல போகிற சபை ரொம்ப சாதாரணமான ஜனங்களா, உலகத்துல பிரபலம் இல்லாதவங்களா இருக்கிறவங்க போய் சொல்லும் போது அதை பார்க்கிற மத்த அந்த மத தலைவர்கள் எப்படித்தான் ஃபீல் பண்ணுவாங்க, கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆடம்பரம், அந்த படிப்பறிவு, அந்த செல்வம், அதனாலதான் அவங்க கூட சத்தியத்தை கேட்க மாட்டாங்க. இது புது சிருஷ்டிகளுக்கு ரொம்ப அருமையான பாயிண்ட் சொல்றாரு, பாவர்ட்டி இஸ் எ பிளஸிங், வறுமை புது சிருஷ்டிக்கு ஒரு ஆசீர்வாதம். உலகத்தார் வேணா சொல்லலாம், வறுமைன்றது உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரீசெண்டா ஒரு ஆட்டோல ஒரு வாசகம் கூட படுத்தும், ஏழையாய் பிறந்ததை நினைத்து கவலைப்படாதே, ஏழையா இருக்கிறதை நினைத்து கவலைப்படுது. இது வந்து உலக அறிவு, ஆனா சத்திய அறிவு எப்படி தெரியுங்களா, ஏழையாய் புது சிருஷ்டியா இருந்தேன்னா நீ சந்தோஷப்படும், அதுதான் வசனம் சொல்லுகிற விஷயம். ஏன் தெரியுங்களா, இந்த ஏழ்மை நிலைமை நமக்குள்ள, ஒருவேளை வறுமை நிலைமை நமக்குள்ள இருந்தனாலதான் தேவன் நம்மளுக்கு இந்த சத்தியம் என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம கிட்ட நல்லா படிப்பறிவு இருந்துருச்சு, பணம் இருந்துருந்துச்சு, நல்லா செல்வம் இருந்துருந்துச்சுன்னா சத்தியம் கொடுக்கும் போது அதனுடைய மதிப்பு நமக்கு என்ன ஆகும் போயிருக்கும், தெரியாம போயிருக்கும். அதனாலதான் சொல்ல, அது மாத்திரம் இல்லைங்க, அப்படி ஏழ்மை நிலைமையில இருக்கவங்க ஏன் சந்தோஷப்படணும்னா, என்னைக்குமே அவங்க எந்த ஒரு ஆவிக்குரிய தேவையாகட்டும், மாம்சிக தேவையாகட்டும், அவங்களுடைய சார்பு எல்லாம் யாரை நோக்கியே சார்ந்திருப்பாங்க, தேவனை நோக்கியே சார்ந்திருப்பாங்க. ஆனா செல்வம் அதிகமா இருக்கிற ஒருத்தர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் குறைவுபடும், நல்லா கவனிச்சீங்கன்னா பாக்கணும். அதுக்கு நம்ம அவங்களை தவறா சொல்லல, நீங்க தவறா புரிஞ்சிட வேணாம், அதுக்கு மேல அதுல வைராக்கிய காமிக்கிறவங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் தேவன் தரார், நல்லா செல்வம் உள்ளவங்களுக்கும் அது வேற. பட் என்னன்னா, அந்த நேச்சுரல் நம்முடைய பிளஸ் நம்முடைய மாம்சத்தின் பலவீனம் அது, எப்ப நம்ம கிட்ட தேவைகள் எல்லாம் சரியா பூர்த்தி ஆயிருக்குதோ அப்ப நம்ம யாரும் பாக்குறது இல்ல, எப்ப நம்ம கிட்ட தேவைகள் எல்லாம் குறைவா இருக்குதோ அப்ப நம்ம யாரும் பாக்குறோம். அதனாலதான் சொல்றாரு பாவர்ட்டி இஸ் பிளஸிங். ஏன் அப்படின்னா, சில நேரம் நம்ம சத்தியத்துக்குள்ள வரும்போது நம்ம ஒருவேளை வறுமை இல்ல சகோதரரா இருந்து, அதே எக்லிசியாக்குள்ள இன்னொரு கொஞ்சம் நல்லா தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிற ஒரு சகோதரர், ஒரு வளமையில செழிப்புள்ள சகோதரர் வரும்போது, ஒருவேளை நம்முடைய மனசாட்சி என்ன யோசிக்கணும்னா, அவரு போலவே தேவன் நமக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்தா, அது நியாயமா தான் யோசிக்கணும், நமக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்தா நம்ம கூட என்ன தேவனுக்குன்னு இன்னும் அதிகமா செய்யலாமே அப்படின்ற சிந்தையெல்லாம் கூட வரும். ஒரு ஏற்றத்தாழ்வான சிந்தை வந்து சாத்தான் நம்முடைய மாம்சத்தை யூஸ் பண்ணி கொண்டு வருவான், ஆனா அது வந்துட்டு நம்ம அனுமதிக்க வேணாம். ஒரு புது சிருஷ்டிகளா பக்குவம் அடையும் போது இந்த சிந்தை தான் இருக்கணும், வறுமை தேவன் கொடுத்திருக்கிறார்னா அது தேவனே அதிகமாக கிட்டி சேர்வதற்கு தேவன் கொடுத்திருக்க ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு ஆசீர்வாதம். அப்படித்தான் அதை அவங்க எடுத்துக்கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா பாருங்க, நம்முடைய ஒரே நோக்கம்லாம் தேவனே போய் சேரணும், அதுக்குத்தான் பூமியின் காரியங்கள்லாம் வழி நடத்தணும்ன்றது நம்முடைய விருப்பம், அப்படித்தான் மாறணும்ன்றது கூட நம்முடைய விருப்பம். அதுக்கு தேவனே இந்த மாதிரிலாம் சான்ஸ் ஏற்படுத்திக் கொள்றாருன்னு தான் நம்ம நினைச்சுக்கணும். வறுமை கொடுத்திருக்கிறாரா, தேவனை அதிகமா கிட்டி சேர்றதுக்கு ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு, வேற எந்த கண்ணோடத்தோடையும் அதை பார்க்க வேணாம் சகோதர சகோதரிகளே. இது கூட மனசுல வைங்க. சோ தேவனுடைய பிரதான கிருபை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் நமக்கு பேசுறதுக்கு நேரங்கள் ரொம்ப குறைவு. சோ தேவனுடைய கிருபை, பிரதான கிருபையினால இன்னைக்கும் கூட இன் ஃபியூச்சர் எதிர்காலத்தில் நமக்கு நடக்கவிருக்கிற சில அனுபவங்கள், இதுவரைக்கும் எவ்வளவோ அனுபவங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், சத்தியத்தில் அநேக நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளா இருந்திருக்கிறோம். பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லும் போது, விசுவாசத்தை பற்றிக்கொள், நல்ல போராட்டத்தை போராடு, அதுக்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். கண்டிப்பா நல்ல சாட்சிகள் பிள்ளை உலக ஜனங்கள் கிட்ட வாங்கியிருக்கிறோம், சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் கிட்ட வாங்கியிருக்கிறோம், சந்தோஷம். பட் இனி ஃபியூச்சர்ல நமக்கு கிடைக்க போற அனுபவம் என்ன, அதுக்கு நாம் என்ன மாதிரி வளரணும், அதுதான் இந்த ஒரு பாடத்தோட முக்கியமான கருத்தாக இருக்குது. ஆதிகால சபை எப்பயுமே கடைசி கால பரிசுத்தவான்களுக்கு அநேக முன்னடையாளமான பாடங்களை தேவன் அதுல வச்சிருக்கிறார். இந்த கண்ணோடத்தோட அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் ஒவ்வொரு அதிகாரமும் படிச்சோம்னா ரொம்ப ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தருவார். சோ அதுல ஒரு சின்ன சம்பவத்தை இன்னைக்கு நாம் எடுத்து பார்த்திருக்கிறோம். தேவன் தாமே அவனமாக நாம் யாரையும் ஆசிரியத்து வழிநடத்துவாராக. ஆமீன். வாய்ப்பு தந்த சகோதர சகோதரிகளுக்கு கூட என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.